భగవాన్ పద్మయోనే తురగసవన వేద్యాం శ్యామలో హవ్యవాహ కలశ జలధికన్యా వల్లరి కల్పశాఖి కలయతు కుశలన్న కోపి కారుణ్య రాశి దిరదశిఖరి సేమ్నా సద్మవాన్ పద్మయోనే తురగసవన వేద్యాం శ్యామలో హవ్యవాహ కలశ జలధికన్యా వల్లరి కల్పశాఖి కలయతు కుశలన్న కోపి కారుణ్య రాశి యశానుభావమధిగంతుమశక్రువంత ముహ్యంత్య భంగురధియో మునిసార్వభౌమా తస్యైవ తే స్తుతిషు సాహసమశ్రువాన క్షంతవ్యయేష భవతా గరిశైలనాథ జానన్ననాదివిహితాన్ అపరాధవర్గాని స్వామిన్ భయాత్ కిమపి వక్తుమహం న శక్తః అవ్యాజవత్సల తథాపి నిరంకుశం మాం వాత్సల్యమేవ భవతో ముఖరీకరోతి వ్యాహరామి వరదస్తు దయేకథం వా ఖద్యోతపత్రలఘుసంకుచిత ప్రకాశ తన్మే సమర్పయమతిచ్చ సరస్వతీంచ త్వామంజసా స్తుతిపదైర్యదహం ధినోమి మచ్చక్తిమాత్రగణనే కిమిహాస్తి శక్యం శక్యేన వాతవ గదీశ కిమస్తి సాధ్యం యద్యస్తి సాధయ మయా తదపి త్వయా వా కింబా భవేత్ భవతి కించిదనీహమానే స్తోత్రం మయా విరచితం త్వదధీనవాచ త్వత్ప్రీతయే వరదయత్తదిదం న చిత్రం ఆవర్జయంతి హృదయం ఖలు శిక్షకాణాం మంజూని పంచరశకుండ విజల్పితాని యం చక్షుషామ విషయం భయమే ధయజ్వ రాఘీయసా సుచరితేన తదర్శ వేధాః తం త్వాం కరీశ
సాగిం வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத் போதம் தத்பாத யுக்ம சரதீருக பிருங்கராஜம் த்ரயந்த யுக்ம கிருத பூரி பரிஷ்ரமந்தம் श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवादयोगीश्वरगुरुपदयोरर्पितः स्वात्मभाहारं श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संशहेदेशिकेन्द्रम् देवाधिनाथकमलापृतनेशपूर्वान् दीप्तान्तरां बकुलभूषणनाथमुख्यैः रामानुजप्रभृतिः परिभूषिताग्रां गोत्रीं जगन्ति गुरुपङ्क्तिमहं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि जीवनं जगताञ्जीयात् किमप्यपहतस्पृहं स्वतन्त्रं सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयं महः अखिलभुवनरक्षादाधनायावतीर्णे कुमति कलिविलासध्वान्ततिग्मांशुजाले निरवधिकरुणाब्धौ वेदचूडागुरौ मे भवति परमभक्तिः श्रीनिधौ वेङ्कटेशे சுவாமி நிகமாந்த மகானுடைய மகாதேசிகனுடைய திவ்ய வைபவத்தை ஆச்சாரிய பரம்பரா அனுசந்தானத்தினுடைய இந்த உபன்யாச பிரகாரங்களிலே சென்ற வாரம் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் ஏன் நமக்கெல்லாம் பிரதான ஆச்சாரியராக நம்முடைய ஆச்சாரியர்களாலே காட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால் எத்தனை விசேஷம் ஒரு ஆச்சாரியரிடத்துல இருக்க முடியுமோ அத்தனை விசேஷங்களும் பொருந்தி அமைஞ்சிருக்கிறவர் நம் ஆச்சாரியர் சுவாமி தேசிகன். சுவாமி தேசிகன் சாட்சாத்து பெருமாளுடைய அவதாரம், வெங்கடேசனுடைய அவதாரம் தான் என்று சொல்லலாம் முடியும். வெங்கடேசனுடைய திருவேங்கடமுடையானுடைய திவ்ய கண்டையே, அந்த நித்திய சூரியே வந்து எம்பெருமானுடைய நியமனத்தினாலே பெருமாளுடையதான இந்த சத் சம்பிரதாயத்தை, பிரபத்தி சம்பிரதாயத்தை நிலைநாட்டுறதுக்காக வந்து அவதரிச்சார் என்றும், இல்லை பாஷ்யக்காரர் தான் தாம் காட்டி போந்ததான சம்பிரதாயத்தை மீண்டும் கலக்கமில்லாமல் பிரதிஷ்டை பண்ண வேண்டுமென்று வந்து அவதரித்தார் என்று இப்படி பல முகங்களினாலே சுவாமி தேசிகனுடைய வைபவத்தை பெரியவாள் பேசியிருக்கா. அதை ஸ்ரீ வெங்கடேஷாவதாரோயம் சத்கண்டாம் சோதவாபவேது யதீந்திராம் சோதவேத்தியேவம் விதர்க்கியாயாஸ்து மங்களம் என்பதாக சுவாமியினுடைய குமாரர் வரத நயனாச்சாரியரும் அருளி செய்திருக்கார். அதே போல சுவாமி தேசிகனை நம் ஆச்சாரியர்கள் கொண்டாடின போது நம் சம்பிரதாயமானது ஆழ்வார் சம்பிரதாயம். அந்த ஆழ்வார்கள் தங்களுடையதான உயர்ந்த அருளி செயல்களிலே 4000 பாசுரங்களிலே பெரிய மனோபாவங்களை எல்லாம் உபதேசிச்சுட்டு போயிருக்கா. அந்த ஆச்சாரியர் அந்த ஆழ்வார்களான அத்தனை 12 பேருடையதான உபதேசங்களிலே என்ன உயர்ந்த மனோபாவங்கள் எல்லாம் உண்டோ அத்தனை பேருடைய அத்தனை மனோபாவங்களையும் சேர்த்து ஒரு திரட்சியாக நம் ஆச்சாரியர் நிகமாந்த மகாதேசிகனுடைய வைபவம் காண கிடைக்கிறது. அப்படி பேசலாம் போலே அனுபவிக்கலாம்படி இருக்கு என்பதனாலே 12 ஆழ்வார்களுடைய சமுதாய அவதாரம் நம் ஆச்சாரியர் ஆச்சாரியோத்தமர் ஆச்சாரிய சார்வபௌமரான சுவாமி தேசிகன் என்று போன வாரம் நாம் அனுபவித்தோம். அதாவது இப்போ தேசிகனுடைய திவ்ய வைபவத்தை அனுபவிக்க ஆரம்பித்து 2 வாரம், அதில் 2 வாரத்தில் முதல் வாரத்தில் அனுபவித்த போது சுவாமிஜியினுடைய அவதார விசேஷத்தையும் அந்த அவதார விசேஷத்தை பற்றி ஆழ்வார்கள் முன்கூட்டியே தாங்கள் அனுபவித்து தேசிகனுடைய அவதாரம் வரப்போகிற அவதாரத்தை, இந்த ஆழ்வார் சம்பிரதாயத்தை ரட்சிக்கப் போகிற அப்பேற்பட்ட மகானுடையதான திவ்ய அவதாரத்தை பாசுரங்களிலேயே கூட்டி காட்டியிருக்கா என்றதை போன வாரத்துக்கு முதல் வாரம் நாம் சேவிச்சோம். போன வாரம் ஆழ்வார்களுடையதான அத்தனை பாசுரங்களிலே இருக்கிற அத்தனை மனோபாவங்களுடைய ஒரு திரட்சியாக ஆக ஆழ்வாருடைய சமுதாய அவதாரம் சுவாமி நிகமானந்த மகாதேசிகன் என்ற விஷயத்தை போன வாரம் அனுபவித்தோம். இந்த வாரம் நாம் அனுபவிக்க போகிறது நம்முடையதான ஹிந்து தர்மத்தில், வைதிக சனாதனமான இந்த மதத்தில் எப்பேற்பட்ட உசந்த மகான்களை எல்லாம் நாம் நம்முடைய இதிகாச புராணங்களிலே பார்க்கிறோமோ அப்பேற்பட்ட அத்தனை பேருடையதான பெருமையும் சேர்ந்து நம் ஆச்சாரியர் தேசிகன் வேண்டதை ஓரளவு அனுபவிக்க போகிறோம். நம்முடைய இந்த பாரத தேசத்துக்கே பெருமை என்றால் அது பல ரிஷிகளினால்தான் பெருமை. அவளுடையதான வேதாந்தத்தினால்தான் பெருமை. அவ காட்டி கொடுத்த வேதங்களினால பெருமை. அவள்லாம் மகா தபஸ்வியா இருந்தா. அதனால பாரத தேசத்துக்கு தனி பெருமை என்றால் இன்னைக்கு எடுத்து சொல்லலாம்படிக்கு அது அவளுடைய தபஸும் அவளுடைய வேதமும் தான். அதனாலதான் அந்த தபஸும் வேதமும் பாரத தேசத்தினுடைய தனி சொத்து. இதை இன்னொரு தேசத்துல அவ கிளைம் பண்ணவே முடியாது. வேற எந்த விஷயத்துல வேணா அவள்லாம் பெருமையை கிளைம் பண்ணலாம். நாங்கள்லாம் விஞ்ஞானத்துல நாங்களாம் முதல்ல நிற்கிறோம், பணபலத்தினாலே முதல்ல நிற்கிறோம், இல்லை அரசியல் அதெல்லாம் கூட நாங்கள்லாம் முதல்ல நிற்கிறோம். இப்படி பல விஷயங்கள்ல பல தேசத்துல ஏதாவது கிளைம் வரலாம். ஆனா இன்றைக்கு இல்லை, என்றைக்கும் எத்தனை யுகங்களானாலும் யாரும் கிளைம் பண்ண முடியாதது என்னென்னா பாரத தேசத்துக்கு இங்கே இருந்த மகான்கள் மகர்ஷிகள் எல்லாரும் மகா தபஸ்விகள். தபஸு என்கிறதான பெரிய சொத்து பாரத தேசத்துக்கு, அதே போல வேதம் என்கிற சொத்து பாரத தேசத்துக்கு. இந்த தபஸினாலும் வேதத்தினாலும் ரொம்ப உசந்தவா நம்ம தேசத்தில் இருந்தாலே அவள்ல ரொம்ப உசத்தியானவான்னு சொல்லும்படியாக நம்ம ஆச்சாரியாள் அந்த மகர்ஷிகளிலே முக்கியமான மூணு பேரை தான் ரொம்ப பிரமாணமா எடுத்துக்கிற வழக்கம். அந்த மூணு பேர் யார் அப்படின்னா, முதல்ல வால்மீகி பகவான், அடுத்தது பராசர பிரம்மர்ஷி, அடுத்தவர் பராசர பிரம்மர்ஷிய திருக்குமாரரான வேதவியாச பகவான். யார் பேசின பேச்சும் இவாளுடையதான ஸ்ரீசூக்திக்கு ஈடு இல்லை என்பது தான் வைஷ்ணவாளுடைய இன்னும் சங்கராச்சாரியருடைய மாத்வாருடைய அபிப்பிராயமும் அப்படித்தான். அது பிரமாணமாக எடுத்துக்கொள்வது என்றால் எத்தனையோ லட்சோபலட்ச மகர்ஷிகள் இருந்திருக்கா, எல்லாரும் ரொம்ப உசந்தவா தபஸினாலையும் அவளுடைய ஆச்சரியமான சித்திகளினாலையும் மகாபிரபாவம் அவளுக்கு. ஆனா அத்தனை பேரிலையும் யாருடைய ஸ்ரீசூக்தி விசேஷம் என்று சொன்னா வால்மீகி பகவானுடைய ஸ்ரீசூக்தியும் வேதவியாச பகவானுடைய ஸ்ரீசூக்தியும் பராசர பிரம்மர்ஷியனுடையதான ஸ்ரீசூக்தியும் தான் விசேஷம். வால்மீகி பகவானுடையதான ஸ்ரீமத் ராமாயணம், பராசர பிரம்மர்ஷியனுடையதான விஷ்ணு புராணம், வேதவியாச பகவானுடையதான பாரத பஞ்சமோ வேதா என்று கொண்டாடும்பட்டான அந்த பாரதம், இதுதான் வேதத்துக்கு அடுத்தபடியான மகாபிரமாணங்கள்ல ரொம்ப முக்கியமானது. இது மூணும்னு சொல்லுவா. இந்த மூன்று பேரும் விசேஷமான பகவத் அனுகிரகத்தினால விசேஷமான மகர்ஷிகள் ஆனவா. அதுல வால்மீகி பகவானுடைய திவ்ய சரித்திரத்தை அவருடைய ஒரு விசேஷத்தை பார்த்தோம்னா, வால்மீகிக்கு சரித்திரம் அது ஒரு விசேஷமாக இருந்தாலும் அவருடைய பெருமைக்கெல்லாம் காரணம் அவர் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தை லோகத்துக்கு அனுகிரகம் பண்ணது தான் வால்மீகிக்கு பெருமை. அது இதிகாசங்களே ரெண்டு இதிகாசத்துலேயும் வால்மீகி ராமாயணத்துக்கு ஆதிகாவியம் என்பதனாலே இன்னும் ரொம்ப விசேஷம் ஏற்றம். அதில் ஒவ்வொரு அக்ஷரமும் வால்மீகியினுடைய அக்ஷரம் பிரமாணமாக நம் ஆச்சாரியாள் இந்த வைதிக சம்பிரதாயத்தில் இருக்கிற அத்தனை ஆச்சாரியாலும் கொண்டாடி இருக்கா. அப்பேற்பட்ட அவருடைய அந்த அந்த ஸ்ரீசூக்திக்கு என்ன காரணம்னா, முதல்ல நாரத பகவான் தபஸினாலையும் வேதத்தினாலையும் கரை கண்டவர். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம் வரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிரு முனி புங்கவம் என்று முதல் ஸ்லோகத்திலே பார்க்குறோம் ராமாயணத்தில். அது தபஸ்னால தபஸ்னாலையும் சுவாத்தியாயம்னா வேதம், தபஸ்னாலையும் வேதத்தினாலையும் கரகண்டவரான அந்த நாரத பகவான் முதல்ல வந்து அனுகிரகம் பண்ணி வால்மீகிக்கு ஸ்ரீமத் ராமாயணத்தை உபதேசம் பண்ணுறார். அந்த உபதேசம் பண்ண அன்னைக்கே வால்மீகி அனுஷ்டானத்துக்கு போகிறார். அங்கே க்ரௌஞ்ச பக்ஷிகள் ரெண்டும் ரொம்ப ரெண்டும் சந்தோஷமாக இருக்கிற சமயத்திலே ஒரு க்ரௌஞ்ச பக்ஷியை அடிச்சுட்டான். அந்த ஆண் கிரௌஞ்ச பக்ஷி அடிச்சுட்டான் வேறுன்னு பார்த்து ரொம்ப கோவிச்சுண்டு ஒரு ஸ்லோகம் சொன்னார். மானுஷாதா பிரதிஷ்டாந்தம் அகமஸ்வதீசமாக எத் கிரௌஞ்ச மிதுனாதேகம் அவதி காமமோயிதம் என்று ஒரு ஸ்லோகத்தை சொன்னார். அப்புறம் அந்த ஸ்லோகம் ஏன் இப்படி கோவிச்சுண்டோமே, கோவிச்சுண்டது சரியா, அந்த கோவிச்சுண்டு தான் ஏன் ஸ்லோக ரூபமாக வந்ததுன்னு நினைச்சுண்டே நினைச்சுண்டே ஆச்சரியப்பட்டுண்டு வால்மீகி ஆசிரமத்துக்கு வரார். திரும்பியும் வந்தார்னா அவர் வந்தபோது உடனேயே நான்முக பிரம்மா சதுர்முக பிரம்மா வந்து நிற்கிறாருங்க. வால்மீகிக்கு விசேஷ அனுகிரகம் பண்ணி நீ உங்களுடைய வாக்கினாலே சொன்ன அந்த ஸ்லோகம் இருக்கு, அதுவே சாட்சாத் சர்வேஸ்வரன் ராமாவதாரமா லோகத்துக்கு காட்டி போனதான ஸ்ரீராமச்சரித்திரம் தான் அது. அந்த ஸ்லோகம் அவனுக்கு திட்டுற ஸ்லோகமா இருக்கும், ஆனால் அந்த ஸ்லோகம் ஸ்லேஷ ரூபமா வந்திருக்கு. அந்த ஸ்லோகத்துக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது பாரும் அப்படி என்பதாக காட்டி கொடுத்தார். மானுஷாதா பிரதிஷ்டாந்தம் அகமன் சாஸ்வதீசமா, ஹே ஸ்ரீனிவாதா, பிராட்டியோட பிரிவில்லாமல் இருக்கிற தெய்வமே, உனக்கு என்றென்றும் மங்களாசாசனம். அந்த ராவணன் மந்தோதரி என்று சொல்லும்படியான அந்த ராட்சச தம்பதிகளிலே ராவணன் சம்ஹாரம் பண்ணி லோகத்துக்கெல்லாம் க்ஷேமத்தை கொடுத்தியே பிரபு, உனக்கு நித்தியமங்களாசாசனம் என்று சொல்லும்படியாக ஸ்ரீனிவாசனம் குறித்து நித்தியமங்களாசாசன ஸ்லோகமா இருக்கு. அது வாஸ்தவத்துல அந்த ராமச்சரித்திரத்தையே சொல்றது, ராவண சம்ஹாரம் பண்ண ராமச்சரித்திரத்தை சொல்றது. அந்த சரித்திரத்தையே நல்ல விஸ்தாரமா நீ சொல்ல வேணும்னு வால்மீகி பகவானுக்கு அனுகிரகம் பண்றார். வால்மீகி பகவான் சந்தேகப்படுறார். அந்த ராமன் ராமச்சரித்திரத்தையும் சீதையினுடைய கதையும் சொல்லணும்னா அவள்லாம் வனவாசத்தில் இருந்தா யார் கண்லையும் படாம எத்தனையோ கதைகள்லாம் நடந்தது. அவ என்ன மனசுல நினைச்சா அதெல்லாம் எவ்வளவு விசேஷமா இருக்கும். மனசுல நினைச்சதுல எத்தனையோ தர்மங்கள்லாம் இருக்கு, எத்தனையோ வேதாந்தம் இருக்கு. இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும்னா அப்போ அனுகிரகம் பண்ணார். ஒன்றும் கவலைப்படாத, பிரத்யக்ஷமாக ரகசியம் வா பிரகாசம் வா துர்தந்தசிய தீமதா, எது ரகசியமாக நடந்ததோ பிரகாசமாக நடந்ததோ எல்லாம் உனக்கு பிரத்யக்ஷமாக தெரியும். உன்னுடைய வாக்கிலே ஒரு நாளும் பொய்யே வராது. நதேவா அனுதா காவியே காஜிதத்ர பவிஷ்யதி, இந்த காவியத்திலே ஸ்ரீமத் ராமாயண கதையிலே ஒரு அம்சமும் ஒரு வரியும் தப்பே இருக்காது, எல்லாம் சத்தியமாக இருக்கும்னு அவர் அனுகிரகம் பண்ணி அது ராமச்சரித்திரத்தை பிரவர்த்தனம் பண்ணும்படியாக. ராமச்சரித்திரத்தினாலே ராமச்சரித்திரத்தினாலே அவரை பிரவர்த்தனம் பண்ணது ராமச்சரித்திரம் மாத்திரம் இல்லை, ஸ்ரீமத் ராமாயணம் என்பது அது ஒரு உயர்ந்த ஆறு அம்சங்கள் அடங்கியதான உயர்ந்த காவியம். அது ஸ்ரீமத் ராமாயணமானது ஒரு முதல்ல உசந்த வேதாந்த காவியம். அது வேதாந்தம் மாத்திரம் சொல்லலை, வேதாந்தத்துக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியதான பல தர்மங்களை சொல்லக்கூடியதான ஒரு வசந்த தர்ம காவியம். தர்ம காவியம் மாத்திரம் இல்லை, சம்ஸ்கிருத பாஷையிலே இருக்கிறதுனாலே சம்ஸ்கிருதத்துக்காக ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமானதான ஒரு சம்ஸ்கிருத காவியம் அது ஸ்ரீமத் ராமாயணம். இப்படி சம்ஸ்கிருதம் என்பது மாத்திரம் இல்லை, இந்த இதில் அந்த ராமச்சரித்திரத்தை கதையாக சொல்லி எந்த கதையாக இருந்தாலும் எந்த கதையை கேட்டால் எத்தனை முறையும் கேட்கலாமோ அப்படி ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கதாமிருதமாக இருக்கக்கூடியது இந்த ஸ்ரீமத் ராமாயணம். இந்த கதை தான் மாத்திரம் இல்லை, இந்த வேதாந்தத்தினாலையும் இந்த தர்மத்தினாலையும் இந்த கதைகளினாலையும் எல்லாரும் இதை வாசிக்கிறவாளுக்கெல்லாம் கிடைக்கக்கூடியது இந்த ராமபக்தி என்கிறதான ரசம் இருக்கே அது ரொம்ப உசந்தது. அந்த ராமபக்தியை என்னென்னைக்கும் அனுபவிக்கலாம்படிக்கு சொல்லிக் கொடுத்தார். இப்படி அஞ்சு விஷயம் இருக்கு இந்த ஸ்ரீமத் ராமாயணத்துல, இதுக்கு மேல ஒரு அபூர்வமான விஷயம் ஒண்ணு. இந்த ராமாயணத்தை யார் சிரவணம் பண்றாளோ யார் பக்தியோட இருக்காளோ அவளுக்கு கிடைக்கக்கூடியது அநேகமான அமோகமான வசத்தியான பலன்கள். அதனால நிறைய பலன்கள் அள்ளித்தரக்கூடியது ஸ்ரீமத் ராமாயணம். எப்படி ஆறு விஷயங்களை உள்ளடக்கி ராம பிரபாவம் என்னைக்கும் இருக்கணும், ராமன் எந்த சரணாகதி சாஸ்திரத்துக்காக அவதாரம் பண்ணி பல அபிநயங்களை பண்ணி அதனால பல தர்மங்களை காட்டி கொடுத்தானோ என்பதாக, அதற்காக ஸ்ரீமத் ராமாயணத்தை உபதேசம் பண்ணுச்சு லோகத்துக்கு கொடுக்கச்சே ஒரு தப்பும் இல்லாமல் உன்னுடைய வாக்கிலே இருக்கும்னு ஒரு தெய்வம் வந்து அனுகிரகம் பண்ணித்து போச்சு என்பதாக, இப்படி வால்மீகி பகவானுக்கு அவர் அருள் செய்ததான பிரபந்தத்தினாலையும் அவருக்கு கிடைச்சதான அந்த தெய்வ அனுகிரகத்தினாலையும் விசேஷம். இதைத்தான் நாம் வால்மீகியனுடையதான பிரபாவமாக பார்க்குறோம். அதுல மச்சந்தா தேவதே பிரம்மன் பிரவருத்தேயம் சரஸ்வதி என்பதாக சாதிக்கிறார். பிரம்மாவானவர் தன்னுடையதான திவ்ய தர்மபத்னியான சரஸ்வதி தேவியை வால்மீகி பகவானுடையதான திருவாக்கிலே போய் நீயே ஸ்ரீமத் ராமாயணமாய் ஒரு காவிய வெள்ளமாய் வரவேணும்னு உத்தரவிட்டதாகவும், அதனாலத்த வால்மீகி பகவானுடைய திருவாக்கிலே எல்லாம் அப்படியே சரஸ்வதி தேவியினுடையதான நடமாட்டம் தான், அவளுடைய நடனம் தான் வால்மீகி ராமாயணம் என்று பெரியவாள் ரொம்ப அனுபவிச்சு சொல்றது உண்டு. இதே பிரபாவத்தை இதை காட்டிலும் விசேஷமாக நாம் நம்முடைய ஆச்சாரிய சார்வபவனான சுவாமி நிகமாந்த மகாதேசிகனுடையதான தெய்வ வைபவத்திலே பார்க்கிறோம். திரு அப்புள்ளாரிடத்திலே சகல வித்தியைகளையும் 20 வயதுக்குள்ளேயே அதிகரித்தார் சுவாமி தேசிகன். விம்சத்தியப்தே விஸ்ருத நானாவித வித்யா என்று சொல்லுவார் சுவாமி தேசிகனு. படிக்க வேண்டியதெல்லாம் 20 வயசுலேயே எனக்கு அப்புள்ளார் சொல்லிக் கொடுத்தார். 20 வயசுக்கு மேலே புதுசாக படித்ததுன்னு ஒன்றும் இல்லை. சகல மொத்தம் வேதம் என்ன, அதனுடையதான அங்கங்கள் என்ன, அத்தனை தர்மசாஸ்திரங்கள், இதிகாச புராணங்கள், எத்தனை சாஸ்திரங்கள் உண்டோ எல்லாத்தையும் எங்கள் ஆச்சாரியர் கிளிப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறா போலே, பரம கிருபையோடே சொல்லிக் கொடுத்தார். அதனால மாதுலா சகலாஹ்கலாக அவாப அவாப விம்சத்தியப்தேயா என்று மங்களாசாசனத்திலையும் பார்க்குறோம், தேசிகனுடைய மங்களாசாசனத்திலையும். அப்படி அப்புள்ளாரிடத்திலே எல்லாத்தையும் அதிகரிச்சார். அப்புள்ளார் உபதேசம் பண்ணார், வயசாயிடுதுப்பா எனக்கும் எல்லாத்துக்கும் எம்பெருமானுடைய திவ்ய அனுகிரகம் வேணும், அதனாலே ஔஷதகிரி என்று பெயர் பெற்றதாய், கலியன் மங்களாசாசனம் பண்ணதாய், உயர்ந்ததான சித்தி கஷேத்திரமாக இருக்கக்கூடியதான திருவஹீந்திரபுர கஷேத்திரத்துக்கு அங்கே தேவநாதன் பெருமாள் செங்கமலவல்லி தாயார் திருவடிவாரத்துக்கு போய் பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கோ, கருட மந்திரத்தை உபதேசம் பண்ணுறேன், இது சகல காரிய சித்தியாக இருக்கும்னு கருட மந்திரத்தை உபதேசம் பண்ணி அனுப்பிச்சார். அந்த கருட மந்திரத்தை சுவாமி தேசிகன் வந்து இங்கே உபதேசம் பெற்றுண்டார். உபதேசம் பெற்றுண்டு அவ அங்கே ஔஷதகிரி என்று சொல்லும்படியான திருவேந்திரபுரத்திலே அந்த கருடனை உத்தேசித்து அந்த கருட மந்திரத்தை ரொம்ப நியம நிஷ்டையோட ஆவருத்தி பண்ணுறார். கருட சாட்சாத் பெரிய திருவடி நயினார் என்று சொல்லும்படியான ஸ்ரீ கருடாழ்வார் வந்து சேவை சாதிச்சு அவருக்கு ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசம் பண்ணார். அப்படி நித்தியசூரியாக இருந்து அப்பேற்பட்ட சாட்சாத் வேதமயமான வேத புருஷனான அந்த வேதமயம் அப்படியே வேதாத்மாத் விஹகேஸ்வரா என்று வேதமே கருத்மான்னு சொல்லும்படியான மகாபிரபாவம் நம்முடைய பெரிய திருவடி நயனாருக்கு, அவருடைய உபதேசத்தினாலே பெறப்பட்டதான ஹயக்ரீவ மந்திரத்தை 6 மாதம் ஆவருத்தி பண்ணார். சாட்சாத் ஹயக்ரீவனே வந்து சேவை சாதிச்சார். அப்படி ஹயக்ரீவனே வந்து எப்படி ஆகும், அந்த ஹயக்ரீவனுடைய உபதேசம் எப்படி அமைஞ்சதுன்னால் சர்வத்தையும் அனுகிரகம் பண்ணி அந்த ஹயக்ரீவன் அவருக்கு அப்போ உத்தரவிட்டார். என்ன உத்தரவுன்னா, இந்த வேதாந்த சாஸ்திரம் ஒன்னாலே நிலை பெற வேணும் என்று ஹயக்ரீவன் அவருக்கு அந்த வேதாந்த சாஸ்திரத்துக்கு பிரவர்த்தகராக இருக்க வேணும்னு பெரிய அனுகிரகத்தை பண்ணினார். எப்படி ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு பிரவர்த்தகராக இருக்க வேணும்னு சதுர்முக பிரம்மாதா வந்து அனுகிரகம் பண்ணினார் என்று சொன்னால், சாட்சாத் சர்வேஸ்வரனே சகல வித்யாதிபதியான ஹயக்ரீவஸ்வரூபியாய் வந்து சுவாமி தேசிகனுக்கு வேதாந்தாச்சாரிய பிரவர்த்தகம் பண்ண வேணும் என்று உபதேசம் பண்ண அப்படி உத்தரவிட்டார். இதை மொய்ய சுவாமி தேசிகனே தன்னுடையதான நவரத்னமாலை பிரபந்தத்தில் சாதிக்கச்சே சொல்றார். அவர் முந்தை மறை மொய்ய வழிமொழி நீ என்று முகுந்தன் அருள் தந்த பயன் பெற்றேன் நானே. முந்தை மறை மொய்ய வழிமொழி நீ என்று இந்த வேத சம்பிரதாயமானது உன்னாலே நிலை பெற வேணும் என்று முகுந்தன் ஆக்ஞையை கொடுத்தான். அந்த முகுந்தனுடைய திவ்யாக்ஞியை பெற்று நான் கிருதார்த்தனானேன் என்று சொல்லும்படியாக இந்த பாசுரத்திலே சாதிக்கிறார். முந்தை மறை மொய்ய வழிமொழி நீ என்று முகுந்தன் அருள் தந்த பயன் பெற்றேன் நானே என்று இப்படி அதற்கு மேலே சுவாமி தேசிகனுடையதான திருவாக்களே வந்ததெல்லாம் ஹயக்ரீவனுடைய நடனம். அது எப்படி வால்மீகி பகவானுடையதான திருவாக்களே வந்ததெல்லாம் ஸ்ரீ சரஸ்வதி தேவியினுடைய நடனமாக அங்கே வால்மீகி ராமாயணத்திலேயே அவரே தன் கையாலேயே பட்டோலையாக சாதிச்சிருக்காரோ, அதே போல சுவாமி தேசிகனுடையதான திருவாக்களே வந்ததெல்லாம் அப்படியே சாட்சாத் ஹயக்ரீவனுடையதான நடனம் அது. அதனால தான் சுவாமி தேசிகனுடையதான திருவாக்குக்கு மகர்ஷிகளுடையதான திருவாக்கை காட்டிலும் ஏற்றம் அதிகம் என்று நம்ம ஆச்சாரியால் கொண்டாடி போவது அதனால தான் வழக்கம். தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகள் எல்லாம் இக்காலத்திலே 700 வருஷம் முன்னாடி இருந்தவர் தானே மகர்ஷியான வால்மீகி பகவான், லட்சக்கணக்கான வருஷங்கள் முன்னாடி இருந்தவர் தான் இருந்தவராச்சு. அதனால லட்சக்கணக்கான வருஷங்கள் முன்னாலே தபோநிதியாக இருந்த வால்மீகி பகவானுடைய ஸ்ரீசூக்திக்கு ஏற்றமா இல்லை நம்ம ஆச்சாரியரான சுவாமி தேசிகனுடையதான திருவாக்குக்கு ஏற்றமான்னு ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா கால வித்தியாசத்தினாலே மகிமை குறையல. இன்னும் கேட்டால் சுவாமி தேசிகனுடையதான திருவாக்குக்குத்தான் மகர்ஷிகளுடையதான திருவாக்குக்கும் ஏற்றம் அதிகம், அதை காட்டிலும் ஏற்றம் அதிகம்னு சொல்லும்படியாக இருக்கு. ஏன்னா இது ஹயக்ரீவனுடையதான திருவாக்கே இது. அதைத்தான் சுவாமி தேசிகன் சாதிக்கும் போது அம்ப குருணமச்சுயா ஜிஹா சீஹாசனம் இலத்த பயிட்டோ வடிவாய பரமட்டோ வாரேசிய பண்டியத்தனமும் மானம் என்பதா, எங்கள் ஆச்சாரியாளுடைய திருவாக்கிலே இருந்த ஹயக்ரீவன் தான் நமக்கும் ஹிருதயத்திலே வந்து அனுகிரகத்தினாலே சர்வ பிரகாசத்தையும் ஏற்படுத்தி நம்மையும் பேச வைக்கிறான் என்று சாதிக்கிறார். அப்படி விசேஷமாக வால்மீகி பகவானுடைய சரித்திரத்தை ஒப்பிட்டு பார்த்தமானாலும் நம்ம ஆச்சாரியரான தேசிகன ஆக எந்த மகான் எப்பேற்பட்டான ஒரு அனுகிரக விசேஷத்தினாலே கிடைச்ச நம் ஆச்சாரியர் என்று கொண்டாடும்படியாக இருக்கும். இப்போ அடுத்தபடியாக நாம் பராசர பிரம்மர்ஷியை எடுத்துக்கலாம். ஏன்னா வியாச பகவானுடையதான திருத்தகப்பனாரானுடையினாலே பராசர பிரம்மர்ஷியோட பிரபாவத்தை முதல்ல எடுத்துக்கிறோம். ராமாயணம் தான் அடுத்தது பாரதம் தானேன்னு நினைக்கலாம், அது அப்புறம் சொல்கிறேன். பராசர பிரம்மர்ஷியுடையதான விஷ்ணு புராணமானது, விஷ்ணு புராணம்னா ரிஷிகளுடைய பேச்சிலேயே எது ஒசத்தி என்று பாஷிகாரர் சங்கராச்சாரியர் முதலானவாள்லாம் கொண்டாடினான்னா ரொம்ப சுருக்கமாக 6000 ஸ்லோகத்தினாலே சொல்லப்பட்டதான விஷ்ணு புராணத்திலே சொல்லப்பட்ட திருவாக்குக்கு ஈடு இன்னொரு வார்த்தையை கொள்ள முடியாது என்று நம் ஆச்சாரியர்களிலே பெரிய முதலியார் என்று கொண்டாடும்படியான ஸ்ரீ ஆளவந்தாருடைய ஸ்ரீ சூக்தியிலே பார்க்குறோம். தஸ்மைனமோ முனிவராய பராசராய. ஒரு ரிஷியை கொண்டாடினார் ஆள் வந்தார்னா தம் திருவாக்கினாலே கொண்டாடின பெருமை பராசர பிரம்ம ரிஷிக்கு தான். ஏன்னா தத்வே நய சிதஜிதீஸ்வர தத்வபாவ போகாபவர்கதூபாய கதிருதாரஹ சந்தருஷயன் நிரமிமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய என்று ஆள் வந்தார் ஸ்தோத்திரத்தில் நாதமுனிகளை கொண்டாடினார். அடுத்தது பராசர பிரம்மர்ஷியை கொண்டாடினார். அடுத்தது நம்மாழ்வாரை கொண்டாடிண்டு மேற்கொண்டு பகவத் பிரபாவத்தையும் சரணாகதி சாஸ்திரத்தையும் உபதேசம் பண்ணுறார் ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலே. ஸ்தோத்திர ரத்னம் என்று சொல்லும்படியான உயர்ந்த பிரபந்தம் அதில் புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய நிரமிமீத புராண ரத்னம். எத்தனையோ புராணங்கள் இருக்குது, 18 புராணங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் அதுக்கு உப புராணங்கள்லாம் வேறு இருக்குது. இப்படி புராணங்கள் மாத்திரமே 18 புராணம் இருக்குது. இதையும் தவிர இன்னும் மிச்சம் சொல்கிற எல்லாம் நிறைய புராணங்கள்லாம் வேறு இருக்குது. இதை தல புராணங்கள்லாம் வேற எக்கச்சக்கமாக இருக்கு. எத்தனை ரிஷிகளுடைய வார்த்தையாக இருந்தாலும் அத்தனை புராணங்களுக்கு மத்தியத்திலே பிரகாசிக்கிறதுன்னு சொன்னான்னா எது சூரியன் பிரகாசிக்கிறா போலே சந்திரங்கள் சந்திரனோ நட்சத்திரங்களோ எல்லாம் அப்புறம்தான் வஸ்துவே இன்னும் சொல்ல முடியாதபடிக்கு ஒரு பிரகாசத்தோடையது சூரியன் போலே புராண ரத்னமாய் பிரகாசிப்பது ஸ்ரீ விஷ்ணு புராணம் தான். அந்த விஷ்ணு புராணத்தை சாதித்த பராசர பிரம்ம ரிஷிக்கு என்ன ஏற்றம்னா அவருடைய சரித்திரத்திலே உண்டுன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அது என்ன சரித்திரம்னா இந்த பராசர பிரம்ம ரிஷிய திருத்தகப்பனார் சக்தின்னு பேர். வியாசும் வதிஷ்டநத்தாரும் சக்தே பௌத்திரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதந்த போ நிதிம் என்பதாக வியாச பகவானை பற்றி சொல்லச்சே எப்பேற்பட்ட மகான், என்ன பரம்பரை, சாட்சாத் பிரம்மபுத்திரரான வசிஷ்டருடையதான குள்ளு பேரனாய், அதுவும் சக்தி என்கிற மகாத்மாவனுடையதான பேரனாய், லோகமெல்லாம் கொண்டாட வேண்டும்படியான பராச பிரம்மருஷியரடையான திருக்குமாராய், எல்லாத்துக்கும் மேலே எல்லாரும் கொண்டாட வேண்டும்படியான வசந்த ரிஷியான சுகபிரம்மர்களுடையதான திருத்தகப்பனாராக இருக்கக்கூடிய வியாசரை நமஸ்கரிக்கிறேன் என்று அந்த ஸ்லோகத்தில் அந்த வியாச பகவானுடைய பெருமையை சொல்றது. சக்தே பௌத்திரம் நேரங்க அந்த சக்தியினுடைய திருக்குமார சக்தியினுடைய பேரன் இல்லையா வியாசர், வியாசர்னா சக்தியினுடைய பேரன் இல்லையான்னு சொல்லும். அப்பேற்பட்ட பெரிய ரிஷி அந்த சக்தி. ஆனால் இருந்தாலும் அந்த அவரும் கொஞ்சம் ஒரு சமயத்தில் அவருக்கு ஒரு கஷ்டம், அந்த கஷ்டத்தில் ராட்சசான ஒருத்தன்னு ஷாட்டும் போயிட்டார். அவர் வசிஷ்ட பகவானுக்கு ரொம்ப கஷ்டம், எப்போ ஏற்பட்ட பிள்ளைய பெற்றோம் என்ன மகரிஷி, அப்போ ஏற்பட்டவன் போய் ஒரு ராட்சசன் பலி கொண்டாரேன்னு அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டம். ஆனால் அந்த சமயத்தில் பராசர பிரம்மனுடைய திருத்தாயார் அவருடைய வயத்திலே இந்த குழந்தை வயத்து குழந்தை கர்ப்ப குழந்தை பராசரம் சக்தியை அந்த ராட்சசன் சாப்பிட்ட போது இவருடைய வயத்திலே குழந்தை பராசரம் திருத்தாயாருடைய வயத்தில் அந்த குழந்தைய காப்பாற்றுறவேன்னு வசிஷ்டர் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டுண்டு பொறுமையெல்லாம் தன்னுடைய புத்திரசோகத்தையெல்லாம் அடக்கிண்டு இருக்கார். ஆனால் தாங்கலை அந்த புத்திரசோகத்தினாலே என்ன பண்ணுறதுன்னு கதி கலங்கி போய் ஆத்மஹத்தியே பண்ணுன்னு விடலாம் அப்படின்னு நினச்சிண்டு ரொம்ப ஏக்கத்தில் போயிட்டே இருக்கார். அப்போ பின்னாடி மாட்டு பொண்ணு அவரையே நம்பி இருக்கிற அந்த ஜீவன் அவள் பின்னாடி போகிறா. அப்போது அவரே வேத சப்தமாக கேட்கறது, அந்த மாட்டு பொண்ணுடைய வயத்தில் இருக்கிற அந்த குழந்தை கர்ப்பத்தில் இப்போ தான் ஜனிச்சுட்டு இருக்கிற குழந்தை வேதம் சொல்கிறது. நல்லா கடீர்னு சொல்கிற வேதத்தை பார்த்து வசிஷ்டர் திரும்பி பார்க்குறார். யார் சொல்கிறான்னா வயத்தில் இருக்கிற குழந்தை. ஆடாடா எப்பேற்பட்ட இப்படியான ஒரு மகாத்மா பிறக்க போகிறானா, மகரிஷிக்கு பிறக்க போகிறானா, அவனுக்காக நாம ஜீவிக்கணும்னு திருப்பியும் ஆத்மஹத்தி பண்ணணும்னு நினைப்ப விட்டுட்டு பேரனுக்காக திருப்பியும் பிழைச்சு வாழணும்னு நினைச்சார். அந்த மாதிரி அவர் வாழ்ந்தார். அப்புறம் பராசர பிரம்மரிஷி ரொம்ப நாள் கர்ப்பத்திலிருந்து சகல சாஸ்திரங்களையும் அதிகரிச்சுட்டு பறக்கச்சுவே சர்வஜா ரிஷியாவே வந்து பிறக்கிறார். அப்படி வந்து பிறந்த ரிஷி அப்புறம் ஒரு 8 வயசு ஆறுது பசங்களோட விளையாடின்னு இருக்கார். அப்போ பசங்கள்லாம் சொல்றது, டேய் உங்க அப்பா நீ தாத்தா தான், நீ உங்க தாத்தாவை தானடா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி கொடுத்துருவாள். அவருக்கு தெரியாது அப்பா தாத்தாவதான் அப்பான்னு அவர் சொல்லிட்டு இருக்கார். போவோம் அப்படியே அம்மான்னு சொல்லிட்டு நேரம் அம்மா கிட்ட போனோம். அம்மா அப்பா எங்கம்மான்னு கேட்டான். அப்பாவை பத்தி ஏண்டா கேட்கிற, ஏதோ ஒரு சமயத்துல கொஞ்சம் அசுத்தியா இருந்தார். அந்த சமயத்துல வந்து ராட்சசன் நல்ல சுத்தமா இருக்கச்சே யாராலையும் நெருங்க முடியாது. ஏதோ சில சமயங்கள்ல அசுத்தி வரத்தான் வரும். அந்த சமயத்துல வந்து அடிச்சு சாட்ட போயிட்டான்டா அப்படின்னு சொன்னான். அப்படியாமா, ஒரு ராட்சசனா வந்து இப்ப ஏற்பட்ட ஒரு மகாத்மாவை சாப்பிட்டான்றான். மகாத்மாக்களை சாப்பிடக்கூடிய ராட்சச ஜந்து ஜன்மா எதுக்கு உலகத்துல இருக்கணும்? இந்த உலகத்துல ஒரு ஜன்மா இருக்கக்கூடாது ராட்சசன்னு சொல்லி அந்த ராட்சசர சம்மாரம், அத்தனை ராட்சச குலத்தையும் அழிக்கிறேன்னு சொல்லி அவர் யாகம் பண்ணார். ராட்சச யாகம் பண்ற ராட்சசாலெல்லாம் வந்து பொத்து பொத்துன்னு அக்னியில விடுற குழந்தை, சின்ன குழந்தை 10 வயசு ஆகாத குழந்தை ராட்சச யாகம் பண்றான். ராட்சசாலெல்லாம் அக்னியில வந்து வந்து விழுறா. ராட்சச குலமே போயிடும் போல இருந்தது. அப்போ இந்த ராட்சச குலத்துக்கு பிதாவா இருக்கக்கூடிய புலஸ்திய மகரிஷி, அவரும் பிரம்மாவனுடைய புத்திரர் தான், புலஸ்திய மகரிஷி வந்தார். வந்து அப்பா பராசரா என்ன காரியம் பண்றப்பா, ஒரு ராட்சசன் தப்பு பண்ணான்னா எல்லா ராட்சசாலையும், பகவானுடைய சிருஷ்டியிலே எத்தனையோ நல்லது கெட்டதெல்லாம் எல்லாம் ஒரு காரணத்துக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கான். அந்த காரணத்தை நமக்கு கண்டுபிடிக்க முடியாது, ஆனா அதுக்காக ஒரு குலத்தை போய் சம்ஹாரம் பண்றேன்னு சொல்றியே, பகவத் சிருஷ்டியிலே இருக்கிற தத்துவத்தை அழிக்கிறது என்னப்பா நியாயம் இது? இந்த காரியம் பண்ணாத எனக்கு பிடிக்கலன்னு சொன்னார் அந்த புலஸ்திய மகர்ஷி. பராசர அப்போ பராசரர் சின்ன குழந்தை, பெரியவர் வந்து சொல்றீங்களே நீங்க பெரியவா சொன்னா கேட்கறேன் சேர்ந்து சொல்லி உடனே டக்குன்னு அப்படியே நிறுத்திட்டார். ரொம்ப சந்தோஷம் புலஸ்தே இருக்கு. சொன்னாரு, பெரியவாளை மதிக்கிற நல்ல அனுகிரகம் உனக்கு இருக்கு. என்ன ஒரு ரிஷியா பிறந்தவனுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா சாட்சாத் பரதத்துவத்தினுடையதான சாட்சாத்காரம் தான் வேணும் உனக்கு. பரதத்துவம் பரதத்துவத்தை நீ சாட்சாத்கரிச்சு உயர்ந்த தத்துவவித்தா இருப்பேன் என்று பரமார்த்த வித்தா இருப்பேன் அனுகிரகம் பண்ணினார் பராசர பிரம்மரிஷி. அந்த புலஸ்தியர் அனுகிரகம் பண்ணினார். அப்போ வசிஷ்டர் அங்கே வந்தார். வசிஷ்டர் சொன்னார், அந்த புலஸ்தியர் அவ்வளோ சந்தோஷப்பட்டதை பார்த்து பெரியவா அனுகிரகம் பண்ணும்படியா இருக்கானே என் பேரன், அந்த பெரியவா சொன்ன வார்த்தை அப்படியே பலிக்கும்டா அவனுக்குன்னு சொல்லி வசிஷ்டரும் இந்த பராசர பராசரன் இந்த குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணார். எப்படி அவர் சொன்னாரோ நீ பரமார்த்தவித்தா இருப்ப தத்துவவித்தா இருப்பேன்னு சொன்னாரோ அதே போ அது ஆகட்டும் அப்படியேன்னு ததைவ பவிஷ்யத்தின்னு அனுகிரகம் பண்ணார் வசிஷ்டர். அப்படியே ஆகட்டும்னு இப்படி இந்த ரெண்டு பெரியவாருடைய அனுகிரகம் தான் பராசர பிரம்மர்களுடைய வாக்கு எல்லாரை காட்டிலும் விசேஷமான தத்துவ நிர்ணாயகமா இருக்கு என்று சுவாமி தேசிகன் நம்முடைய ஆச்சாரியாளுடைய அபிப்பிராயத்தை சாதிக்கிறார். அதுல அது புலஸ்திய வசிஷ்ட வரப்பிரசாதலப்த பாரமாத்திய தத்துவஜான ஸ்ரீ பராசர பிரம்மரிஷி என்று ரகசிய திரைதாரத்திலே பராசர பிரம்மரிஷியுடையதான பெருமையை சொல்றார். அப்படி ரெண்டு பெரியவா வந்து அனுகிரகம் பண்ணினா அதனால தான் தத்துவவித்தாக அப்பேற்பட்ட பரமார்த்த வித்தாக இருந்து கொண்டு அவருடைய திருவாக்கு விஷ்ணு புராணமாய் வசத்தியாக நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு என்று அந்த பராசர பிரம்மரிஷியோட சரித்திரத்திலே ஒரு பெரிய பெருமையை பார்க்குறோம். இதே போல அந்த ரிஷிகளுக்கு ஈடான மகாபிரபாவமுடைய நம்ம ஆச்சாரியால் ரெண்டு பேர் சமகாலத்திலே அனுகிரகம் பண்ணித்தான் தேசிகனுக்கு பின்னால இவ்வளவு பெருமையும் வந்ததுன்னு தேசிகன் சாதிக்கிறார். அது சொல்லும்போது வரதாச்சாரியருடையும் அப்புள்ளாருடையும் கடாட்சத்தினால்தான் அடியனுக்கு கிடைச்ச சத்தையெல்லாம் ஞானமெல்லாம் அவளுடைய அனுகிரகம் தான். இது ஒரு சின்ன குழந்தையா இருக்கச்சே நடந்தது, எல்லாருக்கும் தெரிஞ்ச சரித்திரம். தேசிகன் 5 வயசு குழந்தை அப்படியே மகா தேஜஸ்வியா இருக்கான். அது அப்பொழுது அப்புள்ளாரிடத்துல தம் மாமாவனிடத்துல ரொம்ப வாஞ்சை ரொம்ப அதிகம் ஆசை. அப்புள்ளாருக்கு ரொம்ப செல்லப்புள்ள. அப்புள்ளார் இந்த குழந்தையை அழைச்சுண்டு காலக்ஷேபத்துக்கு கச்சிவாயத்தான் மண்டபத்திலே காஞ்சிபுரத்திலே தேவபெருமாள் திருவடிவாரத்திலே ஸ்ரீ நடாதுரம்மாள் பாஷ்யகார சம்பிரதாயமாக வந்ததான ஸ்ரீபாஷ்யத்தினுடையதான விஸ்தாரமான வியாக்கியத்தை ஆக்கியானத்தை அனுகிரகிச்சுட்டு இருக்கும்போது அந்த காலக்ஷேப கோஷ்டியிலே பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் அனுபவிச்சிருக்கா. அந்த காலக்ஷேப கோஷ்டிக்கு சுவாமி குமாரர் அழைச்சுண்டு போறார், தன்னுடைய மருமான அழைச்சுண்டு போறார் வேதாந்த தேசிகன். தேசிகன் அந்த காலக்ஷேப கோஷ்டிக்கு வந்த தேஜஸை பார்த்தா எல்லாரும் பிரமிச்சு போட்டா, என்ன அப்படியே பிரம்ம தேஜஸே ஒரு குழந்தையா வந்தா போலே, இப்பேற்பட்ட ஒரு தேஜோமயமான ஒரு குழந்தைய பார்த்தது இல்லையேன்னு அப்ப எல்லாரும் பிரமிச்சு போறா, யார் யாருன்னு கேட்கறா அப்புள்ளார். இந்த குழந்தை மருமான் தான் அப்படின்னு சொல்லி இப்படியாகும் அனந்த சூரி தோதாரம்பியனுடைய திருக்குமாரன் இந்த குழந்தையினுடைய விசேஷங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கார். இப்படி சொல்லி எல்லாரும் ரொம்ப விசேஷமா, இப்படி ஒரு குழந்தையா, என்னமயம், என்ன அப்படியே தேஜஸே வடிவெடுத்தா போல இருக்காரேன்னு அந்த அந்த சுவாமி தேசிகனுடைய அந்த பால்யத்திலே இருந்த அந்த திருமேனியினுடையதான பரிசுத்தி என்ன, தேஜஸ் என்ன, அப்படியே சாட்சாத்து தெய்வத்தை பார்த்தா போல இருக்கிறதான் இந்த பெருமையெல்லாம் பேசிட்டு இருக்கச்சு. அவளுக்கு தன்னை மறந்து பாராட்டினதுல காலக்ஷேபம் நடந்து கொண்டிருந்தது கொஞ்சம் விட்டு போச்சு. விட்டு போன இடத்துல விட்டு திருப்பியும் காலக்ஷேபம் ஆரம்பிக்கிறா. நடாதுருமாள் எந்த இடத்துல விட்டது அப்படின்னு கேட்கற உடனே எல்லாரும் பங்கி சேவிச்சுட்டு இருந்தா இல்ல ஓலைச்சுவடியில, இந்த ஓலைச்சுவடியிலேயே வச்சு பங்கி சேவிச்சுட்டு இருந்தவர்களுக்கு எந்த பங்கியிலே நிறுத்தினோம்னு கொஞ்சம் ஞாபகம் வர்றதுக்கு கொஞ்சம் நேரமாயிடுத்து. அதுக்குள்ளேயும் இந்த குழந்தை அவ என்ன பங்கியை அப்ப சேவிச்சுட்டு இருக்கச்சே தான் நுழைஞ்சானோ அந்த பங்கியை அந்த காதல பட்டபடியே அப்படியே திருப்பியும் எடுத்து சொல்றாரு சுவாமி தேசிகன். குழந்தை 5 வயசு குழந்தை, எல்லாருக்கும் அதிசயத்துக்கு மேல ஆச்சரியமா போச்சு. என்ன அற்புதம் இது, எப்பேற்பட்ட ரொம்ப கட்டமான துரூகமான வாக்கியங்கள், இந்த வாக்கியத்தை குழந்தை எப்படி அனாயாசமாக சிரவணம் பண்ணி எடுத்து கொடுக்குறானே இந்த பங்கியை என்று தன்னை மறந்து நடாதுரம்மாள் அந்த குழந்தைய வாரி அணைச்சு மடியில உட்கார வச்சுண்டு பெரிய அனுகிரகம் பண்றார். பிரதிஷ்டாவித வேதாந்த பிரதிஷிப்த பகிர்மத பூயா த்ரைவித்யமான்யத்வம் பூரி கல்யாண பாஜனம். அந்த குழந்தை 5 வயசு குழந்தை, அந்த 5 வயசு குழந்தைக்கு என்ன பெரிய அனுகிரகம் பண்றாரு, அப்பேற்பட்ட விருத்தராய். அதுக்கப்புறம் நடாதுரம்மாள் 1.5 வருஷம் தான் எழுதியிருந்தார், அதுக்கு அந்த அளவுக்கு அவர் விருத்தர், ரொம்ப அசக்தரான விருத்தர். அந்த சமயத்திலையும் பாஷ்யக்காரருக்கு கைங்கரியமாய் இந்த ஸ்ரீபாஷ்ய பிரவச்சனம் பண்ணிட்டு இருந்தார். அந்த சமயத்துல இந்த குழந்தை வந்தான். அப்படி வாழ்நாளெல்லாம் பாஷ்யத்தையே சொல்லி, பாஷ்யத்துக்கு ஒரே பிரதிநிதி என்று சொல்லும்படியாக அப்படி ஒரு பாஷ்யமே வடிவெடுத்தார் போலே இருந்த ஸ்ரீ நடாதுரம்மாளுடைய திவ்ய சூக்தியினுடைய அனுகிரக விசேஷம். பிரதிஷ்டாபித வேதாந்த பிரதிஷிப்த பகிர்மத பூயா த்ரைவித்யமான்யத்வம் பூரி கல்யாண பாஜனம். எல்லா விதமான கல்யாணங்களோட இந்த உலகத்திலே நம்ம பாஷ்யக்காருடைய சம்பிரதாயமான வேதாந்தத்தை நீ பிரதிஷ்டிப்பிக்க வேணும், உன்னாலே வேதாந்த சாஸ்திரம் பிரதிஷ்டையடை வேணும், உன்னாலே இந்த வேதாந்த சாஸ்திரத்துக்கு சத்ருக்களாக இருக்குமதான வேத வாக்கியங்களான வேதத்துக்கு விருத்தார்த்தம் சொல்லக்கூடியதான பாக்கிய குதிருஷ்டி மதங்கள் எல்லாம் எல்லாம் நிரசனமாக வேணும். பூயா த்ரைவித்யம் ஆன்யத்வம், அத்தனை மகான்களும் வேதத்தை கொண்டாடக்கூடிய அத்தனை வைதிகர்களும் ஒன்று வசத்தியாக கொண்டாடும்படியாக இருக்கணும்பா என்று குழந்தையும் அப்படி மங்களாசாசனம் பண்ணார். அதனாலே வேதாந்தம் உன்னாலே நிலைபெற வேணும், வேத விருத்தமான சமயங்கள் எல்லாம் உன்னாலே நிரஸ்தங்கள் ஆக வேணும், வைதிகர்கள் எல்லாரும் கொண்டாடும்படியான பெரிய பெருமையோடைய சகலவிதமான கல்யாணங்களோட பூர்ணமாக நிறைஞ்சிருந்து நல்ல வாழ்வாய் வாழ வேணும் என்று அன்னைக்கு அவர் அனுகிரகிச்சது தான். அந்த அனுகிரகத்தை அப்படியே திருப்பியும் அப்புள்ளாரிடத்திலே ஒப்படைச்சு இந்த குழந்தைய இப்படியான நான் ஆசீர்வாதம் பண்ணபடியே கொண்டு வர வேணும் என்று இவனை வளர்க்க வேணும் என்று உத்தரவிட்டு அப்புள்ளாரும் அப்படியே என்று சொல்லி அந்த அப்புள்ளாருமாய் வரதகுருவுமாய் அன்றைக்கு அனுகிரகம் பண்ணினது தான். இன்றைக்கு நானும் ஒரு வஸ்துவாய் தேசிகன்னு மற்றவாளெல்லாம் கொண்டாடும்படியாக இருக்கேன் என்பதை சுவாமி தேசிகனும் வரதாச்சாரிய வாதிகம்சாம்புவஹாரியர்களுடைய கருணைத்தான் காரணம் என்று சாதிக்கிறார். அதனால இப்படி எப்படி ஸ்ரீமத்யாம் சியாதசௌவித்தி அனுபதி வரதாச்சாரிய பாதிகம்சாம்புவஹாபியாம் ராமானுஜாபியாம் வரதாச்சாரிய ராமானுஜாபியாம் இந்த வரதாச்சாரியரும் ராமானுஜர் என்றதான திருநாமமுடைய அப்புள்ளாரும் அனுகிரகிச்சா என்ன, இந்த மகான்களுடைய அனுகிரகம்தான் இன்னைக்கு ஒரு வஸ்துவாய் நானும் ஒரு வேதாந்தியா இருக்கேன்னு சாதிக்கிறார். எப்படி ரெண்டு மகான்களுடைய அனுகிரகத்தினாலே பராசர பிரம்மர்களுடையதான வாக்கெல்லாம் இப்படியே வேதாந்தமயமாச்சோ, அதுபோல ரெண்டு மகான்களுடைய திவ்ய அனுகிரகத்தினாலே அந்த பராசர பிரம்மர்களுடைய வாக்கிலையும் காட்டிலும் தெளிவுடையதான திருவாக்காக நம்ம ஆச்சாரியருடையதான திருவாக்கு, சுவாமி தேசிகனுடையதான திருவாக்கு நாம் பார்க்கிறோம். இப்படி அந்த பராசர பிரம்மர்ஷிக்கு கிடைச்சதான அனுகிரகத்தை விட உசத்தியான அனுகிரகம் சுவாமி தேசிகனுக்கு கிடைச்சதுன்றத திருவாக்கிலே கிடைக்கிற பிரபந்தங்களிலே இருக்கிற மகிமையினாலே பார்க்கிறோம். அடுத்தது வால்மீகி பகவானை பார்த்தோம், பராசர பிரம்மர்ஷியை பார்த்தோம், வேதவியாசர், வேதவியாசருடைய பெரிய பெருமை இத்தனை பேர் இருந்திருக்கா, இத்தனை மகான்கள் இருந்திருக்கா, ஆனா இருந்தாலும் வேதாச்சாரியர்னு சொன்ன அது வியாச பகவானுக்கு மட்டும்தான் அந்த பெருமை. ஆனா அந்த பெருமைக்கு மேற்பட்ட ஒரு பெருமை உண்டுன்னு சொன்ன அது வேதாந்தாச்சாரியர் என்கிற திருநாமம். அது சாட்சாத் சர்வேஸ்வரன்னா வேதாச்சாரியனும் வேதாந்தாச்சாரியனும் சர்வேஸ்வரன் மட்டும்தான். ஆனா அந்த வேதாச்சாரியர் என்கிறதான பிருதம் அது வியாச பகவானுக்கு கிடைக்கும்படியாக பெருமாள் வியாசருக்கு அத்தனை வேதங்களையும் பிரகாசிப்பித்து வேதத்துக்கெல்லாம் பிரவர்த்தகராய் அவரை, அதுவும் இந்த கலிகாலத்திலே விசேஷமாக அவராலத்தான் வேதம் எல்லாம் இன்னைக்கு நடையாடித்துன்னு சொன்னால் அது வியாச பகவானால்தான். அதனால அவரை வேதாச்சாரியர் என்று கொண்டாடுவது வழக்கம். ஆனால் அந்த வேதங்களுக்கெல்லாமும் தாத்பரியம்னு சொன்னால் அது வேதாந்தத்திலே தாத்பரியம். அந்த வேதாந்தாச்சாரியர் என்கிற விருதம் வேற யாருக்கும் கிடைக்கல. வேதாந்தாச்சாரியர் இத்தனை பெரிவா இருந்திருக்கா, எத்தனை பேர் வேதாந்தம் பேசியிருக்கா, ஆனா இருந்தாலும் வேதாந்த தேசிகன் வேதாந்தாச்சாரியர் என்கிற பட்டம் இன்னைக்கு ஈரரசு படாம ஒருத்தருக்கு மாத்திரம், நம்முடைய தேசிகனுக்கு மாத்திரம் இருக்குன்னா அது பெருமாள் திருவாக்குனாலே கிடைச்சது. ஸ்ரீரங்கநாதனுடைய திவ்ய திருவாக்குனாலே கிடைச்ச பட்டம் அது. தன்னுடைய பட்டத்தை என்ன பெருமாள் தேசிகனுக்கு கொடுத்துட்டார். அதனால நம்ம ஆச்சாரியர் தேசிகனுடைய ஸ்தானம் எப்படின்னா பெருமாளுக்கு இருந்ததான பட்டத்தை தேசிகனை அபகரிச்சுட்டார். அத்தனை ஒரு பெருமை பெருமாளே அவரே தானே எடுத்து கொடுத்துட்டார் அவருக்கு. அப்படி அந்த வேதாந்த ஆச்சாரியர் என்கிற பட்டம் அது. வேதவியாச பகவான் வேதத்துக்கெல்லாம் சாரமாக ஒரு பாரத பஞ்சமோ வேதன்னு சொல்லும்படியான இந்த பாரதத்தை சாதிக்கணும்னு ஆரம்பிச்சார். அப்போ பாரதம் தபஸ்ஸு, தபஸ்ஸுனாலே அப்படியே பாரதம் பூரா ஸ்லோகம் பூரா அப்படியே நெஞ்சில் வந்துடுத்து, பாரதம் பூரா ஸ்லோகம் பூரா நெஞ்சில் வந்துடுத்து. அவருடைய நெஞ்சில் இருந்தால் போராது, அது உலகத்துக்குன்னா புஸ்தகமாக வெளியில் வரணும். அவர் புஸ்தகமாக வெளியில் வரணும்னா மொத்தம் 1.25 லட்சம் ஸ்லோகம் நெஞ்சில் பளிச்சுன்னு வந்துடுத்து. 1.25 லட்சம் ஸ்லோகம் மொத்தம் பாரதமானது, 1.25 லட்சம் ஸ்லோகம், 125,000 125,000 ஸ்லோகத்தையும் பட்டோலப்படுத்தணும். இப்பெல்லாம் பேப்பர் பிரிண்ட்டு இந்த மாதிரி வசதியெல்லாம் வந்திருக்கு. அந்த காலத்தில் பட்டோலப்படுத்துறதுன்னா ஓலையில் தான் எழுதணும். 125,000 ஸ்லோகத்தை முதல்ல ஓலையை தேடி பிடிச்சி அது ஓலையை தயார் பண்ணி அதை சீர்படுத்தி அதுக்கப்புறம் அதில் அதை ஓலையானது கிழிஞ்சு போகாமல் பக்குவமாக அதுக்கு மேலே அதை ஆணி வச்சு எழுதணும். இதெல்லாம் அந்த காலத்து சிரமம். இது அந்த காலத்தில் பெரியவாள்லாம் புஸ்தகம் எழுதினான்னா ஒன்றும் லேசுப்பட்ட கஷ்டம் கிடையாது. இப்போ இருக்கா போல இல்லை. இப்போ என்ன எவ்வளோ பெரிய புஸ்தகத்தெல்லாம் அனாயாசமாக மெல்லிசான பேப்பரில் போத் சைடு, அதுக்கு மேலே இப்போ கம்ப்யூட்டர் வேலை வந்துடுத்து, கம்ப்யூட்டரில் ஒரு சின்ன ஃபைலில் போட்டு வச்சுட்டுறோம். ஆனால் அப்போ பெரிய அதனால் இந்த ஸ்ரீ இந்த பாரதத்தை எழுதணும், அது எழுதுறதுக்கு ஒரு நல்ல எழுத்தாளர் வேணும்னு வியாச பகவான் ஆசைப்பட்டார்னு சில பேர் கதை சொல்கிறா. அதுக்காக பிள்ளையார கூட்டாராம். பிள்ளையார் வந்தார், எழுதினார், அவர் தன்னுடைய தந்தத்தில் ஒன்று உடைச்சி அதில் எழுதினார் அப்படின்னு கதை சொல்லுவா. அந்த தந்தத்தில் ஒன்று உடைச்சி எழுதிச்சே அவர் சொன்னாராம், எனக்கும் ரொம்ப நேரம் கிடையாது, நீரும் ஏதாவது தத்தி தத்தி யோசிச்சு யோசிச்சு ஸ்லோகம் சொன்னார்னா அதெல்லாம் அவ்வளோ தூரம் பொறுமையெல்லாம் உட்காந்து எழுதிட்டு இருக்க முடியாது, மடமடான்னு நிறுத்தாமல் சொல்லணும் எழுதுறேன்னாராம். அதே போலயே அவரும் மடமடான்னு நிறுத்தாமல் சொன்னார். அது நிறுத்தாமல் சொன்னது அவரும் எழுதினார் அப்படின்னு சொல்லுவாள். அதுலேயே இன்னும் விசேஷமாக ஒரு கதை சொல்லுவாள், நான் சொல்கிறேன்னா அப்படியே வேர்ட் டு வேர்டு எழுதிட்டே போகக்கூடாது, நான் சொல்கிறதுலாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்து அர்த்தத்தை சிந்தனை பண்ணிட்டு அர்த்தத்தை புரிஞ்சுட்டு தான் எழுதணும் அப்படின்னு இவர் ஒரு கண்டிஷன் போட்டார், அவரும் சரின்னார். இப்படி அவர் அர்த்தத்தை புரிஞ்சுன்னு எழுதுறதுக்கு அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எழுதுறாருன்னு பார்த்து இவர் அவர் அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமான ஸ்லோகங்கள் எல்லாம் போட்டிருக்காரு அப்படின்னு ஒரு 8000 ஸ்லோகம் போட்டிருக்காராம். 125000 ஸ்லோகத்துல ஒரு 8000 ஸ்லோகம் அவர் பிள்ளையாரே யோசிச்சு யோசிச்சு எழுதுற மாதிரி அது மாதிரி கஷ்டமான ஸ்லோகங்கள் எல்லாம் போட்டிருக்காரு அப்படின்னு பாரதத்தை பத்தி பெரியவா கதை சொல்றது உண்டு. அதே சில பேர் சொல்லுவா இல்ல பிள்ளையார் எழுதல அப்படின்னு சொல்லுவா, எழுதினான்னு சொல்லுவா, இது வேணா இருக்கட்டும். ஆனா இப்ப நம்ம ஆச்சாரிய நம்ம தேசிகனுடைய திவ்ய சரித்திரத்துல பார்த்தோம்னா அதை காட்டிலும் விசேஷமான ஒரு சம்பவம் உண்டு. அத சொல்றேன், எப்படி வியாசருக்கு தெய்வம் வசப்பட்டு வந்து சொன்னதை கேட்டதுன்னு சொல்றாளோ அது போல சுவாமி தேசிகனுடையதான திவ்ய வைபவம் என்னன்னா தெய்வம் வசப்படுவதுன்றது தேசிகனுக்கு ஒரு விஷயமே இல்லாது, ரொம்ப சாதாரணமான அன்றாட வாழ்க்கையில ஒரு அம்சம்னு சொல்லணும். இதுதான் பாதுகாசகாசிரம அவதரிச்சதனுடையதான ஒரு பெருமை. சுவாமி தேசிகனுடைய திவ்ய வைபவம் அபாரமா இருந்தது, மகான்கள் எல்லாரும் கொண்டாடுறா. அன்னைக்கே ஒரு நாள் சொன்னேன், வடக்கு திருவீதி பிள்ளை என்பவருக்கு அப்புள்ளார சரிப்படாது, நடாதுரம்மாளையும் சரிப்படாது. நடாதுரம்மாள் இடத்திலே வடக்கு திருவீதி பிள்ளை ஸ்ரீபாஷ காலக்ஷேபம் பூர்ணமா பண்ணினார். இன்னும் கேட்டா நடாதுரம்மாளுடைய சரம கைங்கரியத்தின் போது கூட, சரம கைங்கரியத்தின் போது கூட அப்புள்ளார் வடக்கு திருவீதி பிள்ளை எல்லாரும் கூட இருந்து நடத்தி வச்சான்னு தான் குரு பரம்பரையிலே எழுதியிருக்கா. அந்த அளவுக்கு அப்புள்ளார் அது கூடவே இருந்தவா தான், தெற்கதான் அவருடைய ஸ்தானமா இருந்தாலும் ஸ்ரீவாசியம் காலக்ஷேபம் சொன்ன ஆச்சாரியன்றதுனால ஆச்சாரியனிடத்துல அவருடைய கடைசி காலம் வரைக்கும் கூட இருந்து வடக்கு திருவீதி பிள்ளை கூட இருந்தார் அப்படின்னு சுதர்சன சூரிய அப்புள்ளார் வடக்கு திருவீதி பிள்ளை எல்லாரும் வரதாச்சாரியருடைய குமாரரை கொண்டு சரம கைங்கரியங்களை நடத்தி வைத்தார்கள் என்று மூணாவது பிரகால சுவாமி அவர் 550 வருஷம் முன்னாடி எழுதியிருக்கார் இந்த விஷயத்த. அந்த வடக்கு திருவீதி பிள்ளைக்கு அப்புள்ளாரும் சரிபடாது. அவர் பிரபத்தி சாஸ்திரத்துக்கே தலைவர், அவர் ரகசிய சம்பிரதாயத்தினுடைய வழியிலே வந்த ஆச்சாரிய பரம்பரையிலே பிரதானர் இல்லையா, அவர் பிரபத்தியை விசேஷமா கொண்டாடி உபதேசம் பண்றாருன்னா அவருக்கு இந்த பிரபத்தி பண்ணக்கூடாதுன்னு அவருக்கு எண்ணம். பிரபத்தின்றது பண்ற காரியம் கிடையாது, அது பிரபத்தின்றது அனுஷ்டிக்கிறதுலாம் தப்பு, அந்த மாதிரி பாஷிகார் சொல்லி கொடுக்கலன்னு அவ தப்பா நினைச்சுட்டு இருந்தார். அந்த வடக்கு திருவீதி பிள்ளை, அந்த வடக்கு திருவீதி பிள்ளைக்கு பிள்ளை ரெண்டு பேர், பிள்ளலோகாச்சாரனும் அழகிய மணவாள பெருமாள் நாயனாரனும். பிள்ளலோகாச்சாரியர் முதல்ல சரணாதி சாஸ்திரத்துக்கு விருத்தமாக பிரவச்சனம் பண்ணிட்டு தான் இருந்தார். ஆனால் தேசிகனுடைய பிரபாவத்தையும் அவருடைய ஸ்ரீசூக்திகளையும் இதெல்லாம் தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் தேசிகன்கிட்ட வந்து தேசிகனிடமே இத்தனைக்கும் தேசிகனை விட அவர் ஒரு 64 வயசு பெரியவர். அவர் அப்படி இருந்தாலும் கூட தேசிகனிடத்திலே வந்து அந்த வச்சு தேசிகனிடத்திலே காலக்ஷேபங்கள்லாம் கேட்டு ரொம்ப தேசிக பக்தராகி தேசிகருக்கு சுவாமி தேசிகனுக்கு தனியன் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். அதைத்தான் நாம் சொல்கிறோம், சீருன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாருன்ற சொன்ன பழமொழியுள் ஓருன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு என்பதாக சொல்கிறார். இந்த தனியான தினமும் நாம் தேசிகனுடைய மகிமையை அனுசந்தானம் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கோம். இது பிள்ளலோகாச்சாரிய அனுகிரகிச்சது தான். அதனால் தேசியனுடைய சிஷ்யாளுக்கெல்லாம் பிள்ளலோகாச்சார்கிட்ட அந்த காலத்தில் ரொம்ப 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 மதிப்பு, அதுவாட்ட ரொம்ப மரியாதை. அந்த பிள்ளலோகாச்சாருக்கு தம்பி இருந்தார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். அவருக்கு வடக்கு திருவீதி பிள்ளை எப்படி அப்புள்ளாரிடத்துல விரோதம் பாராட்டி வித்தியாசமாக இருந்தாரோ அதே மாதிரியே இவரும் சுவாமி தேசிகனிடத்துல ரொம்ப விரோதம். அந்த விரோதம் என்பது கொஞ்ச நெஞ்சம்னு அது அளவிட்டே சொல்ல முடியாது. அந்த மாதிரி விரோதத்தில் இந்த பொறுக்காம ஒரு நாள் சுவாமி தேசிகன ஸ்ரீரங்கத்தில் சன்னதிகளே பார்த்து ஆக்ரோஷமாக, என்ன பெரிய கவிஞர், என்ன மாதிரி உம்மால் காவியம் பண்ண முடியுமா என்று தேசிகனிடத்துல நேராக போய் மோதினார். பிள்ளலோகாச்சார் எவ்வளவோ தடுத்திருக்காருன்னு சொல்கிறா, அதையும் எழுதியிருக்கா. பிள்ளலோகாச்சார் தடுத்தும் காலாமே சுவாமி தேசிகனுடைய பிரபாவத்திலே பொறாமைப்பட்டு அழகமணவாள பெருமாள் நாயனார் அவர் தான் ஆச்சாரிய ஹிருதயம்னு சாதிச்சார் என்று சொல்லி அதெல்லாம் விசேஷமாக தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் கொண்டாடுவா. ஆனால் இருந்தாலும் தேசியனிடத்துல இருக்கிற விரோதம், அந்த விரோதத்தை வெளிப்படையாக ஆக்ரோஷமாக கத்துண்டு சண்டைக்கு வந்தார் தேசிகன். அந்த இப்ப என்ன கவின்ற பட்டம் தேவைக்கே இருக்கட்டும், அடியனுக்கு என்ன இந்த கவின்ற பட்டத்தினால என்ன சாதனை என்று சொன்னாலும் அப்ப பக்கத்துல இருந்தவாள்லாம் இல்லை இல்லை, அவரும் ஒரு நல்ல விஷயமா தான் போட்டிக்கு வந்திருக்கார். அவர் பாதுகாத்து அவர் ரங்கநாதனுடைய திருவடி மேலே ஒரு ராத்திரியிலே 1000 ஸ்லோகம் சொல்றேன்றார். இவ்விடத்திலையும் அப்படி ஏதாவது சாதிக்கணும்னு சொன்னா தேசிகன் சக்யாதானாம் பரிஷதிசதாம் கரயித்வாம் பிரதிஜாம் பிராயேணத்வாம் பிரதித விபவாம் வர்ணயந்தி மயாத்வம் என்பதால் சாதிக்கிறார். மா பாதுகா தேவியே, எத்தனை பேர் மத்தியத்தில் என்னை இப்படி ஒரு பிரதிஜையை பண்ண வச்சு, சபதம் பண்ண வச்சு, என்னையும் தான் இப்படி ஒரு ராத்திரியிலே உன்னை பற்றி பாட வச்சு, என்னை யுக்தி பண்ணினம்மா, உன்னை பற்றி சொல்லும்படியாக எனக்கு ஒரு கட்டளையை போட்டுட்டியே என்று சாதிக்கிறார் தேசிகன். தேசிகன் அன்னைக்கு ராத்திரி பாதுகாசாசனம் ஒரு ராத்திரியிலே 1000 ஸ்லோகம் எழுதணும்னா கஷ்டம். அது ஓலையில் எழுதுறதுன்னா ஃபாஸ்ட்டாக எழுத வராது. இங்கில் இந்த காலத்தில் ஃப்ளோயிங் இங்கில் பேப்பரில் அப்படியே கிரு கிரு கிருக்குன்னு எழுதுகிற மாதிரி ஓலையில் அழுத்தி அழுத்தி எழுதுறதுன்னா ஒரு ராத்திரியில 1000 ஸ்லோகம் எழுத முடியாது. அது எழுதி வேணால் பார்க்குறோம், பார்த்தவாளுக்கு தெரியும். ஒரு 1000 ஸ்லோகங்களை ஒரு ராத்திரியில் எழுத முடியாது. என்ன சொல்கிறதுக்கே எவ்வளோ டைம் ஆகுது பார்க்குறோம் இல்லையா. இப்போது பாதுகாசாசனம் பாராயணம் பங்குனி ரேவதி அன்னைக்கு நம்ம ஆசிரமத்திலே நடந்தது, வருஷம் வருஷம் நடக்கிறது. அது விசேஷமாக ரேவதி என்பது ரங்கநாதனுடைய திருநக்ஷத்திரமான அப்படினாலே அன்னைக்கு ரங்கநாதனை உத்தேசித்து ரங்கநாதன் திருவடிகளிலே பாதுகாசாசனத்தை பாராயணம் பண்ணுறதுன்னு இந்த வருஷமும். அதுவும் விசேஷமாக அதில் ஸ்திரீகள் எல்லாரும் சேர்ந்து தான் பிரதானமாக நடத்துகிறாது. இது வருஷமாக பல வருஷமாக நடந்துட்டுருக்கு, இங்கே மெட்ராஸ் ஆசிரமத்திலையும் நடக்கிறது. எப்படியும் ஒரு 300 பேராவது 400 பேராவது ஸ்திரீகள் சேர்ந்து பாதுகாசாசன பாராயணம் ரொம்ப பக்தியோட ரொம்ப ஸ்ராவியமாக பாராயணம் பண்ணிட்டு இருக்கா. பண்ணிச்சு ஒரு 7.5 மணிக்கு ஆரம்பிப்பா கர்த்தால. ஆண்டவன் எழுந்திருந்தால் வந்து முதல்ல அனுகிரகிச்சு தொடங்கி வைப்பார். அதுக்கப்புறம் ஸ்ராவியமாக பாராயணம் பண்ணுவா. பாராயணம் பண்ணினா 1 மணிக்கு முடியும், 12:30 வாக்கில் முடியும். அது மாதிரி பாராயணம் பண்ணுறதுக்கு எப்படியும் குறைஞ்சது ஒரு 4 மணி நேரமாவது ஆறுது. பாராயணம் பண்ணுறதுக்கே 4 மணி நேரம் ஆச்சுன்னா அதை எழுதுறதுக்கு என்ன ஒரு ராத்திரியில் எழுத முடியுமாண்ணா. ஆனால் தேசிகனுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ராத்திரியிலே கொண்டு சமர்ப்பிக்க வேணும். அப்படித்தானே பந்தயம் வச்சுட்டு இருக்கா. அப்போ சுவாமி தேசிகனை பற்றி சரித்திரம் எழுதியிருக்கா. ராத்திரி முதல் ஜாமம் நித்திய கர்மானுஷ்டானம் இருக்குது. சுவாமி உபாசனங்கள்லாம் சந்தியாவந்தநாதி உபாசனங்கள்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு சாயங்கால பிரவச்சனம் எப்பவும் உண்டு. தேசியன் குமாரன் சாதிச்சிருக்கார். கார்த்தால சுவாமி காலக்ஷேபம் சாதிக்கிச்சு, ஆற்றுல சாதிப்பார், திருமாளிகையில் சாதிப்பார். அப்புறம் தினம் சாயங்காலம் பிரவச்சனம் சாதிக்கிச்சு, ஸ்ரீரங்கத்தில் எழுதுக்கிச்சு, ரங்கநாதனுடையதான் அங்கே கோவிலில் போய் அங்கே பெரிய மண்டபங்களிலே சாதிக்க வழக்கம் என்று சுவாமியினுடைய தினச்சரியை பற்றி சொல்லிச்சு குமாரநயன ஆச்சாரியர். சுவாமியினுடைய நித்தியானுஷ்டானத்தில் கார்த்தால கிரந்தங்கள்லாம் ஆற்றுல சாதிக்கிற வழக்கம், சாயங்காலம் சுவாமியினுடைய பிரவச்சனங்கள்லாம் கோவில்களில் இருக்கும் அப்படின்னு. அதை பிரவச்சனம்னு சொல்லச்சு அதில் கொஞ்சம் ரகசியமாக காலக்ஷேபமாக கேட்க வேண்டிய அம்சங்கள்லாம் கார்த்தால ஆற்றுல சொல்லிவிடுறதுனால சதசியமாக எல்லாருக்கும் பிரவச்சனம் பண்ணி எல்லாரையும் சத்சம்பிரதாயத்தில் ஈடுபடுத்த வேண்டிய விஷயங்கள் அதுக்காக பிரவச்சனம் பண்ணிச்சு கோவிலில் சாதிப்பார் என்பதாக சொல்கிற அந்த வழக்கம். அது மாதிரி அன்னைக்கு சாயங்காலம் அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுண்டு பிரவச்சனங்களையும் முடிச்சுண்டு அதுக்கு மேலே பார்த்துக்கு வந்து பெருமாளுக்கு ராத்திரி அது லகுவான திருவாராதனத்தை பண்ணி தலிகை சமர்ப்பிச்சுட்டு அந்த பிரசாதத்தை சுவீகரிச்சுண்டு அப்படியே 9 மணி வரைக்கும் வேலையெல்லாம் முடிச்சுண்டு அதுக்கு மேலே 9 மணிலேருந்து இந்த பாதுகாசாசனத்தை ஆரம்பித்தாராம். அவர் ஆரம்பித்தா எழுதணுமே, ராத்திரிக்குள்ளே எழுதி ஆகணும். திருப்பியும் கார்த்தால ஆச்சுன்னா 3 மணிலேருந்து அடுத்த நித்திய கர்மானுஷ்டானம் இருக்குது. இது நடுவில் சுவாமி 9 மணிலேருந்து 12 மணிக்குள்ள இந்த பாதுகாசாசனத்தை சாதிச்சார். எப்படி சாதிச்சார்னா எப்படியாக்கும் பாராயணம் பண்ணச்சே சந்த ஸ்ரீரங்க பிருத்வீச சரணத்ராண சேகராக ஜெயந்தி புவனத்ராண பதமங்கஜரே நம பரதாய பரநமோஸ்து தஸ்மை பிரதமோதாரணாய பக்திபாஜாம் யதுபுக்ஞமசேஷதபுருதிவ்யாம் ததிதோ ராகவ பாதுகா பிரபாவா என்று இப்படி நுற்றுவா ஏற்கனவே நுற்று பண்ணின ஸ்லோகங்களை சொன்னாலே அது 3 மணி நேரத்துக்கு ஓவர ஸ்பில் ஆகிடும், ஸ்பில் ஓவர் ஆகிடும். அப்படி நுற்று பண்ணி சொல்ல வேண்டியா போலே பாதுகா தேவியுடைய பிரபாவத்தை அவ்வளவு தூரம் மனசுலே வச்சு அதை அனுசந்திச்சு அதை அனுபவிச்சு குமுறி அது திருவாக்குனாலே ஒரு சமயத்திலே சொல்ல வேண்டிய சமயத்திலே பாதுகாசாசனத்தை இப்படி ஒரு ராத்திரியிலே அந்த 9 மணிலேருந்து 12 மணிக்குள்ள சுவாமி தேசிகன் அதை அனுசந்தான ரூபமாகவே அந்த கவனம் பண்ணுறார். அந்த கவனம் பண்ணினா அதை பட்டோலப்படுத்தணுமே. அதுக்காக பெரிய திருவடிகளையினார் சாட்சாத்து கருத்மான் வேதாத்மா விவேகேஸ்வரா என்று சொல்லும்படியான வேதமயமான் நம்முடைய நித்தியசூரியான பெருமாளுடையதான திருவடி பாரத்திலே நித்திய கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அந்த நித்திய பெரிய திருவடி நாயனாரை கூப்பிட்டாராம். எதுக்கு? பட்டோலை பண்ணுறதுக்கு. பாதுகா சகஸ்திரத்தை பட்டோலை பண்ணவர் யாருன்னா சாட்சாத் வேதாத்மா விவேகேஸ்வரா என்று எந்த வேதத்தினுடைய ஒரு வாக்குக்கு இந்த உலகமெல்லாம் வேத வாக்கியம் வேத வாக்கியம் என்று பரமப்பிரமாணமாக கொண்டாடுமோ அந்த வேத அந்த வேதத்தினுடைய சர்வமயமான புருஷனாக இருக்கக்கூடியதான கருத்மான் ஒவ்வொரு வரியையும் ஒவ்வொரு அக்ஷரத்தையும் தன் திருவக்ஷரமாக தன்னுடைய திருக்கரத்தினாலே சுவாமி தேசிகனுக்கு பட்டோலை பண்ணி கொடுத்தார். எப்படி ஆகும்? வியாச பகவானுக்கு பிள்ளையார் என்று ஒரு தெய்வம் வந்து இதை பட்டோலை பண்ணி கொடுத்ததுன்னு சொல்கிறாளே, அதை காட்டிலும் பெருமை பாதுகா சகஸ்திரத்துக்கு. சுவாமி தேசிகனுடைய திருவாக்கிலே வெளிவந்த பாதுகா சகஸ்திரத்துக்கு பெருமை சாட்சாத்து பெரிய திருவடிணையினார் என்று சொல்லும்படியான கருத்மான் வந்து பட்டோலை பண்ணி கொடுத்து இது வேத புருஷனுடையதான கையொப்பமாயிருக்கும் பாதுகா சகஸ்திரம். அதான் பாதுகா சகஸ்திரத்தருடைய ஏற்றம். சாட்சாத்து வேதமயமான கருட்மானுடையதான திருவக்ஷரமாயிருக்கும் கைத்திருவக்ஷரமாயிருக்கும் பாதுகா சகஸ்திரம். அப்படி இந்த பட்டோலம் வியாச பகவானுடைய பெருமையை பார்த்தா அதை காட்டிலும் ஏத்தம் சொல்லும்படியா இருக்கு நம்முடைய சுவாமி தேசிகனுடையதான வைபவத்தை. இப்படி அனாயாசமான வைபவங்களினாலே சுவாமி தேசிகன் மகர்ஷிகளிலே சொல்லும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சாம்பிளுக்கு தான் இப்போ இந்த மூணு பேரை எடுத்தோம். இதுபோல மகர்ஷிகளுடைய திவ்ய சரித்திரத்திலேயே தேசிகனுடைய சரித்திரத்தை ஒப்பிட்டு பார்த்தோம்னா நம்ம ஆச்சாரிய சார்வபௌமனுடையதான பெருமை அபாரம். இதையும் போல இப்போ நாம் மகர்ஷிகளுடைய பிரபாவத்தை பார்த்தோம், கொஞ்சம் நேரம் இருக்கு அதனால இன்னும் மேலே இன்னொரு விஷயம் சொல்றேன். சுவாமி தேசிகன் எப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு மகாத்மா என்று சொன்னால் மகர்ஷிகள் போலே மகாத்மான்னு சொல்கிறத காட்டிலும் இன்னும் சில விசேஷத்தை சொல்கிறேன். இப்போ பொதுவாக பாரத தேசத்திலே ரிஷிகளை பற்றி சொன்னால் ரிஷிகள் கொண்டாடின எத்தனையோ பக்திமான்கள் இருக்கா, அவளுடைய பக்தி தான் இன்னைக்கு லோகத்தில் இன்னும் கொஞ்சம் அவளுடைய பக்தியினுடைய ரசம்தான் இன்னைக்கும் வளர்ந்து வளர்ந்து விதவிட்டு இங்கெல்லாம் பயிராயின்றிருக்கு. அதனால லோகத்தில் இருக்கிற பக்திக்கெல்லாம் மூல புருஷால்னு சொன்னால் எத்தனையோ பேர் இருக்கா மகான்கள். அது வேறுபட்ட மகான்களில் மகான்களும் கொண்டாடும்படியான பெருமை உண்டுன்னு சொன்னால் ஒரு ரெண்டு குழந்தைகளை எடுத்துக்கலாம். துருவன்னு ஒரு குழந்தை, பிரகலாதன்னு ஒரு குழந்தை. அந்த துருவன்ற குழந்தைக்கு ஒரு சின்ன ஆசை தான், எப்படி என் சித்தி எங்கள் அப்பா மடியிலேருந்து தூக்கி வெளியில் தூக்கி போடலாம், என்ன நான் திருப்பி எங்கள் அப்பா மடியில் உட்காந்துக்கணும், அதுக்கு என்ன வழி பண்ணணும், என்ன தான் இருக்குது அப்படின்னு அம்மா கிட்ட போய் அழறான். அவ சொன்னா, என்னப்பா இது நமக்கெல்லாம் ஒரே மூர்த்தியாக எல்லாத்தையும் சாதிச்சு கொடுக்குறன் சர்வேஸ்வரன் தான். நான்யம் தத பத்ம பலாச லோச்சனாத்து துக்கச்சிதந்தே மிருகயாமி கஞ்சன யோ மிருகியதே ஹதகிருஹீத பத்மயா ஸ்ரீயேதரங்க மிரு விமிருகியமானயா என்று பாகவதத்திலே சுகபிரம ரிஷி சொல்வர். நான்யம் தத பத்ம பலாச லோச்சனாத்து துக்கச்சிதந்தே மிருகயாமி குஞ்சனா. ஏ கண்ணா, அந்த புண்டரீக நயனன் இருக்கானே, எந்த திருவடி தாமரையா யாருடைய திருவடி தாமரையை பெருவிராட்டியாரும் வேணு வேணுமென்னு தேடித் திரிவாளோ, அந்த புண்டரீக ஆக்ஷனுடைய அனுகிரகம் தான் நாம் ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கும் என்று இந்த விஷ்ணு பக்தியை காட்டி கொடுத்தா அதான் பெருமை. குழந்தைக்கு என்ன காட்டி கொடுக்கணும்னா எல்லாத்துக்கும் ரட்சகனாக இருக்கக்கூடியவன் விஷ்ணுவான் சர்வேஷ் நாராயணன் தான் காட்டி கொடுக்கணும். இதான் அம்மா அப்பாக்களுடைய முதல் வேலை. அதை அந்த குழந்தைக்கு அவள் அம்மா காட்டி கொடுக்குறா. அப்படின்னா அந்த குழந்தை அப்படியே நாராயணன் கிட்ட போய் நான் கேட்குறேன்றது எப்படா கேட்கணும், தபஸ்னாலே கிடைக்காத பெருமாள்டா அப்படின்னு. அப்போ தபஸ்னாலே கிடைச்ச வாழ் உண்டோ இல்லையோ, நான் போய் தபஸ் பண்ணுறேன்னு குழந்தை கிளம்பி போச்சு தபஸ் பண்ணான். அவனுடைய தபஸ்ஸு அந்த நாரத பகவான் வந்து சொல்லி கொடுக்குறேன், என்னடா குழந்தையா கிளம்பி போயிட்ட, குழந்தைக்கு யாரா, என்னடா இது காட்டிலே போனால் என்னடா மிருகங்கள் சாப்பிட்ருவோம் ஏடா குழந்தை ஒன்று, அங்கே என்ன பசிக்குமேடா, பசித்த வேலைக்கு யாரும் சாதம் போட மாட்டாடா, தூங்கி போயிடுவிடா, எப்படிலாம் என்னென்னமோ சொல்லி பார்க்குறேன் அந்த குழந்தை. அதெல்லாம் அவன் பெருமாளை போய் தபஸ் பண்ணி நான் வந்து தபஸ் பண்ணணும், தபஸ் பண்ணலாம் போகிறேன் அப்படின்னு. தபஸ்னா என்னன்னே தெரியாது, இவ்வளவு தீவிரமாக இருக்கானேன்னு நாரத பகவான் தபஸ் சொல்லிக் கொடுக்குறார். தபஸ் எப்படின்னு சொல்லிக் கொடுக்குறார். இந்த குழந்தை வாசுதேவ மந்திரத்தினாலே தபஸை பண்ணி ஆறு மாதம், ஆறு மாதத்திலே அப்படியே லோகங்களெல்லாம் திகைக்க வச்சுட்டான், தேவலோகத்தெல்லாம் ஸ்தம்பிக்க வச்சுட்டான், மொத்த பேரும் தேவதைகள் எல்லாம் தணவி போயிட்டா அவனுடைய தபஸினால. பிரம்மாவிலிருந்து அத்தனை பேர் இந்த குழந்தையிலேருந்து குழந்தைகிட்டேருந்து தப்பிச்சுடா போறோம்னு சொல்லி பெருமாளிடத்திலே பிரார்த்திச்சா பெருமாள் வந்தார் என்று சொல்லி 6 மாசத்திலே பெருமாளை சாட்சாத்கரிக்க வச்சு அப்பேற்பட்ட உக்ரமான தபசு பண்ணினான் என்று துரோகனை பத்தி சொல்றது விசேஷம். சம்பிரதாயத்துல இதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இதை பாகவதத்துல ரிஷிகள் எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஒரு சின்ன குழந்தை, சின்ன குழந்தைக்கு இருக்கிற பெருமை, அவன் எப்படி பாருங்க பெருமாளை வர வழிச்சுட்டான் பாருங்க தன்னுடைய தபசினாலே அப்படின்னு சொல்லுவா. அதுக்காக லோகமெல்லாம் ஸ்தம்பிச்சு, தேவலோகமெல்லாம் ஸ்தம்பிச்சு போச்சு என்றெல்லாம் சொல்லுவா. ஆனா இவ்வளவு ஆர்ப்பாட்டம் இல்லாம அதே போல 6 மாசத்துக்குள்ளேயே அதுவும் தபசு என்று சொல்லும்படியான அப்பேற்பட்ட உக்ர தபஸ் இல்லாமே வெறும் தியான ரூபமான ஜபத்தினாலே மாத்திரம், வெறும் ஜபம், ஆச்சாரியர் உபதேசம் பண்ணதான கருட மந்திரத்தை கேட்டு கருட மந்திரத்தினாலே திருப்பியும், அவர் உபதேசம் பண்ணதான ஹயக்ரீவ மந்திரத்தை ஜபம் பண்ணி அந்த ஆவருத்தி பண்ணி அந்த ஆவருத்திலேயே ஜபத்திலேயே அதுக்கு உண்டானதான நியம நிட்டைகள் ஒன்றும் குறையாம அந்த ஜப பிரபாவத்தை கொஞ்சமும் குறைச்சிக்காம ஆச்சரியமாக சுவாமி தேசிகன் கொஞ்ச நாள்லயே எப்படி துருவன் சாட்சாத்கரிச்சான் பெருமாளேன்னு சொல்லும்படியாக சுவாமி தேசிகனும் ஹயக்ரீவன் சாட்சாத்கரிச்சாரே, அது என்னவா விசேஷம்? அது ஹயக்ரீவனை அப்படியே சாட்சாத்கரிச்சு தான் சாட்சாத்கரிச்சு ஹயக்ரீவனை எப்படியாக்கும் தான் அனுபவிச்சாரோ அதைத்தான் சுவாமி தேசிகன் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலே ஜனானந்தமயம் தேவம் விம்மல ஸ்பட்டிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மஹே விசுத்த விஜான கனஸ்வரூபம் விஜான விஸ்ராடனபத்த தீக்ஷம் தயாநிதிம் தேகவிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமகம் பிரபத்யே என்று ஹயக்ரீவன் எப்படி சேவை சாதிச்சார்னு கடைசியில சொல்லி முடிக்கிறார் பாருங்கோ. சாக்கியா முத்ராம் கரசரசு ஜெய்ஹி புஸ்தகம் சங்கச்சக்ரே விப்ரத் பின்ன ஸ்படிக ருச்சிரே புண்டரீகே நிஷண்ணாம்லான ஸ்ரீரமிருத விஷதைரம் சுபி ஃபலாவயின்னாம் ஆவிர்பூயாதனகமஹிமானசே வாகதீஷா. சகல வாக்குகளுக்கும் தெய்வமா இருக்கக்கூடிய சகல வித்யைகளுக்கும் அதிபதியா இருக்கக்கூடியதான ஹயக்ரீவன் அந்த வெள்ளையான புண்டரீகத்திலே சாட்சாத்து அப்படியே வெள்ளையான மூர்த்தியாய் சங்கச்சக்கரங்கள் ஏந்தி கொண்டு அக்ஷமாலையா தரணாய் முருகையிலே அக்ஷமாலையே ஏந்தி கொண்டு முருகையிலே புஸ்தகத்தை சேவை சாதிச்சுண்டு அப்படியே ஜோதிர்மயமாய் வெளுத்து தேஜரூபமான ஹயக்ரீவன் என்னுடைய மனசிலே என்னைக்கும் சேவை சாதிக்க வேணும் என்று பிரார்த்திச்சுண்டு. இந்த சேவையை அன்னைக்கு எந்த சேவையை கண்டாரோ அந்த சேவையை நமக்கெல்லாம் ஸ்லோக ரூபமாக நாம் எல்லாம் சேவிச்சுக்கலாம்படிக்கு கொடுத்துருக்கார். அதனால எப்படி துருவனுக்கு கிடைச்சதோ ஹயக்ரீவ் எப்ப துருவனுக்கு பகவத் சாட்சா்காரம் கிடைச்சதோ அதே போல பகவத் சாட்சா்காரம் கிடைச்ச ஆச்சாரியன் நம்ம ஆச்சாரியன். அதைதான் ரொம்ப முக்கியமா பகவானை சேவிச்சு அவருடையதான அனுகிரகத்தை நேரடியாக பெற்றுண்டு அந்த சாட்சாத்காரத்தினுடையதான விசேஷத்தினாலே பெற்ற ஞானம் பெருமாள் அந்த ஹயக்ரீவன் கொடுத்த ஆக்ஞையினாலே தான் பிரவர்த்திப்பிச்சதான இந்த பிரபத்தி சாஸ்திரம் என்று நம்ம சம்பிரதாயத்துக்கு நம்ம தேசிகனாக ஆச்சாரியன் கிடைச்சிருக்கிறது. இது ஒருத்தருக்கும் ஒருபடியாலும் கிடைக்காதான ஒரு பெருமை இது. அப்படி துருவனை சொன்ன பக்திமான்களிலே துருவனை சொல்லுவா மகரிஷிகள் எப்பேற்பட்ட பக்தி, எப்பேற்பட்ட 6 மாசத்திலே ஒரு குழந்தையா இருந்து சேர்ந்து அவனாவது 5 வயசுல சுவாமி தேசிகன் அப்பொழுது அவர் 22 வயசு என்று கேள்வி, 21 22 வயசுன்னு கேள்வி சுவாமி தேசிகனுக்கு ஹயக்ரீவன் சாட்சா்காரமாச்சு. ஆனா அதுவும் பால்யம்தான், அது பால்யம் பால்ய திசையிலே பெருமாளை ஜபத்தினாலேயே மாத்திரம் பிரத்யக்ஷிச்சு அவருடைய அனுகிரகத்தை நேர பெற்றுண்டார் தேசிகன். என்று எப்படி அந்த பக்திமான்களிலே சிரேஷ்டரான துருவன் போலே. இன்னும் பிரகலாத ஆழ்வானை பற்றி சொல்லச்சே பராசுர பிரம்மரிஷி சொல்றார், உபமானம் சாதுனாம் சதாபவத்து, உபமானம் அசேஷானாம் எஸ் சாதுனாம் சதாபவத்து. சாதுக்கள் நல்லவா மகாத்மாக்கள் புண்ணியாத்மாக்கள் பக்தாள்னு சொன்னா அந்த பக்தாள் எல்லாருக்கும் மொத்த பேரையும் சேர்த்து ஒரு தட்டிலே வைக்கணும், அத்தனை பேருக்கும் சமமான ஒரு பிள்ளைய காட்டணும்னா பிரகலாதாழ்வானத்தான் காட்டணும் என்று பிரகலாத சரித்திரத்தை சொல்லச்சே மெய்சலித்து சொல்றார் சுவாமி பராசர பிரம்மரிஷி. அது மாதிரி உண்டாப்பா உபமானம் அசேஷானாம் சாதுனாம் எஸ் சதாபவது. சில பேர் வேதாந்தத்திலே கரை கண்டிருப்பா, சில பேர் பகவத் சாட்சா்காரத்திலே கரை கண்டிருப்பா, சில பேர் தர்மங்களுடைய எல்லையிலே கொண்டு போய் நிற்பா. இது போல இன்னும் இது மாதிரி எத்தனையோ வித்தியைகள் எத்தனையோ பேர் அதிகரிச்சிருப்பா. இது போல எத்தனை பேர் எத்தனை மகான்கள் உண்டோ அத்தனை பேருடைய பிரபாவம் எல்லாம் திரண்டு அத்தனை பேரையும் ஒரு தட்டிலே வைக்கலாம்னு சொன்னான்னா இன்னொரு தட்டிலே அவளுக்கு அத்தனை பேருக்கும் சமானமாக பிரகலாத ஆழ்வானத்தான் சொல்லணும் என்று பிரகலாதனை கொண்டாடி சொல்றார் சுவாமி பராசர பிரம்மர்ஷி. அப்படி சொல்றார், அந்த பிரகலாதனுக்கும் தான் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு இக்கட்டான சந்தர்ப்பம் வந்துடுத்து. எங்க இருக்கான் முன் ஹரி அப்படின்னு கோபிச்சுக்கிறான் ஹிரண்யன். எங்கேயும் இருக்கான் நான், எங்க இருக்கான் அப்படின்னா கஸ்மான் ஸ்தம்பேன திருஷ்யத்தே, இந்த கம்பத்தில் இருக்கானாடா இருக்கானாடான்னு பாஞ்சிந்து போய் அடிச்சு உடைக்கிறான் பெருமாள். அன்னைக்கு அந்த பிரகலாத ஆழ்வானுடைய வார்த்தையை மெய்ப்பிப்பதற்காக பிரகலாத ஆழ்வான ரட்சிக்க வேண்டும் என்ற ஆசையினாலே சத்யம் விதாம் நிஜபிருத்ய பாஷிதம் வியாப்திம் ஜபூதேஷ் அகிலேழு ஜாத்மனஹா திருஷ்யத அத்யத்புத ரூபமுத்வஹன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம் என்பதாக சொன்னார் இல்லையா. அது மாதிரி நிசம்பன் எப்படி ஒரு ஆபத்திலே வந்து நேர வந்து உபகாரம் பண்ணாரோ அதே போல சுவாமி தேசிகனுக்கும் ஒரு ஒரு ஆபத்திலே வந்து நேர வந்து பெருமாள் உபகாரம் பண்ணியிருக்கார். ஒரு சாமானிய கதை தான் இது. அந்த மாதிரி பிரகலாதன் கதை மாதிரி ஹிரண்யன் கதை மாதிரி ஆர்ப்பாட்டமான கதை கிடையாது. ஆனா இருந்தாலும் அத்தனை ஆர்ப்பாட்டம் இல்லைன்னாலும் ஒரு சாமானிய விஷயத்துக்கும் பகவான் வந்து சாட்சாத்தா வந்து சுவாமி தேசிகனுக்கு உபகாரம் பண்ணார் என்று அந்த ஒரு திருஷ்டாந்தத்தை எடுத்து சொல்றேன். அது சுவாமி தேசிகனுடையதான பிதாவுக்கு திருவத்தியனம். திருவத்தியனம்னா ஸ்ராத்தம். ஸ்ராத்த தினத்திலே சுவாமி நியமிச்சிருந்த நிமந்திரித சுவாமிகள் யாரையும் வரவிடாம பண்ணிவிட்டா. யாரோ தேசிகனுக்கு விரோதிகள் இருக்க மகான்கள் இருந்தான, மகான்களை துவேஷிக்கும்படியான அப்பேற்பட்டதான பாவிகளும் இருக்கத்தான் இருப்பா. கண்ணன் அவதரிச்சார். கண்ணனை சாட்சாத் சர்வேஸ்வரன் அவதரிச்சா. அவ கண்ணனை தேசிக்க துவேஷிக்கிறதுக்கு ஒரு துரியோதனன் போல இல்ல ஒரு கர்ணன் போல சில பேர் இல்லையா? அது போல இப்ப தேசிக பெருமாளே வந்து அவதரிச்சாலும் அவன் துவேஷிகள் உண்டு. சுவாமி தேசிகனுக்கும் துவேஷிகள் உண்டு, சம்பிரதாய துவேஷிகள். அதான் சுவாமியினுடைய திருவத்தியானம் நடத்த விடாம அவளுக்கு எதையோ சொல்லி குழப்பி விட்டா. குழப்ப விடுறவாளுக்கு குழப்பறதுக்குன்னு எத்தனையோ வாய்ப்பு இருக்கு. நீங்க அவாத்துல ஆசை வச்சுமாமே நமக்கு தெரியாதா அப்படின்னா அப்படியே ஆசை வச்சுமா சரி போக வேண்டாம் அப்படின்னு நின்றுருவா. இப்படி எத்தனையோ விதம் இருக்கு. நிமந்திரணத்துக்கு சுவாமிகளை வரவிடாம பண்றதுக்கு 100 வழி இருக்கு. நிறுத்திட்டா சுவாமிகளே வரல. நித்தியானுஷ்டானத்துலாம் முடிச்சுன்னா ஆச்சு, மாத்தியானிகம் ஆச்சு, இன்னும் சுவாமிகள் வரல. அடாடா என்ன, ஏன் சுவாமிகள் வரல? பொறுத்து பொறுத்து பார்த்தார் காலம் தாண்டது. சாதத்துக்குன்னு காலம் சொல்லியிருக்கோம் இல்லையோ, அப்பராணத்திலே சொல்லி செஞ்சு முடிக்கணுமாச்சு. அது குதப காலம்னு சொல்றது. இந்த குதப காலம்ன்றது 12 மணிக்கு முன்னாடி இருக்கிற 24 நிமிஷமும் 12 மணிக்கு அப்புறம் இருக்கிற நடுப்பகல்ல இந்த 12 மணிக்கு முன்னையும் பின்னையும் இருக்கிற 24 நிமிஷங்கள் குதப காலம்னு சொல்றது. அந்த ஸ்ராத்தத்தை சொல்லச்சே குதப காலத்திலே ஆரம்பிச்சுடணும், அப்பராணத்திலே ஸ்ராத்தத்தை பண்ணணும். இப்படி சொல்லியிருக்கு. அது காலம் தாண்டறதே, காலம் தானே எல்லாத்துக்கும் ஆதாரம். அதனால சரி சுவாமிகளாலே வர முடியல, என்ன ஆச்சோ தெரியலன்னு பொறுத்து பார்த்துட்டு காலம் ஈரக்கூடாதுன்னு சொல்லி சுவாமி தேசிகன் சுவாமிகளுடைய ஸ்தானத்திலே கூர்ச்சத்தை போட்டார். கூர்ச்சத்தை போட்டு 3 பெருமாள் ஆவாரம் பண்ணினாராம். பெரிய பெருமாள், திருவேங்கடமுடையான், வரதன், 3 பேரையும் ஆவாகனம் பண்ணினாராம். ஆவாகனம் பண்ணினார். ஆவாகனம் பண்ணிட்டு மேற்கொண்டு ஸ்ராத்தம் நடக்கிறது. ஸ்ராத்தத்திலே போஜனம் எல்லாம் சமர்ப்பிக்கிறார். எல்லாம் சமர்ப்பிச்சான்னா அந்த கூர்ச்சத்திலே பெருமாள், கூர்ச்சத்து பெருமாளே எல்லாத்தையும் சாப்பிட்றார். எல்லாம் முடிஞ்சது, அதுவும் ஸ்ராத்தமாச்சு. வெளியில இப்படி ஸ்ராத்தம் முடிச்சுண்டு அங்கே பெருமாளுடைய லீலையை அங்கே தான் பார்க்கணும். ஸ்ராத்தத்தை முடிச்சுண்டு இந்த சுவாமிகள் 3 பேரும் பிராமணாள் போல யாருமே ஆத்துக்குள்ளே நுழையலை. காத்தாலேருந்து யாராவது வந்துட போறாளேன்னு அந்த துவேஷிகள்லாம் தூரம் இருந்து ஆத்த வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கா. ஒரு சுவாமிகளும் உள்ள போல. ஸ்ராத்தம் முடிஞ்சது, எல்லாரும் அடைக்காய்னா வெத்தலை பார்க்கும் அடைக்காய் அமுது செய்து கொண்டு சுவாமிகள்லாம் 3 பேர் ஆத்து விட்டு ஸ்ராத்தம் முடிச்சுட்டு வெளியில போனாலாம். வெளியில போனான்னா திகைச்சு போயிட்டா. ஒருத்தர் கூட ஆத்துக்குள்ள போல ஸ்ராத்தம் முடிச்சுன்னு 3 பேர் எப்படி வெளியில போறா? இந்த சுவாமிகள் யாருன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி பார்த்ததும் இல்லை. தெரிஞ்சிருந்தா இந்த சுவாமிகளையும் நிறுத்திருக்கலாமே. எப்படியோ இந்த சுவாமிகள் வந்தாலே, எப்படி சொல்லி வச்ச சுவாமிகளுக்கு பதிலாக எப்படி 3 பேர் வந்தா திடீர்னு அப்படின்னு எல்லாரும் பிரமிச்சுட்டு இருக்கா. எல்லாரும் போயாச்சு. போன விட்டு இவாளுக்கு தாங்கலை. யார் வந்திருப்பா இவாளுக்கு? நாம் இத்தனை பேரை பிடிச்சு வச்சிருக்கச்சு, எப்படி ஒருத்தர் வந்தான்னு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக சுவாமி வந்து அப்புறம் விசாரிச்சான்னா, பெருமாள் நம்ம பெருமாள் 3 பேர் ஆவாகனம் பண்ணினேன், அவள் தான் சாதத்தை நடத்தி கொடுத்தா, வாசல்ல எழுதியிருப்பா, நீங்க பாத்துருப்பேன்னு அனாயாசமா சொன்னாராம். எப்படின்னா சிராதத்தை விக்ரம் பண்ணி வச்சா அந்த விக்ரத்துக்கு எப்படி ஆகும்? பிரகலாத ஆழ்வானுக்கு ஒரு ஒரு சிரமம்னு வந்ததுன்னா அந்த சிரமத்தை நீக்கிறதுக்கு பெருமாள் நிருமரூபியா ஆகி வந்து ஆவிர் பவிச்சு சேவை சாதிச்சாரோ, அதுபோல சுவாமிக்கு ஒரு திருவத்தியானம் என்றால் அதில் வர சிரமத்தை கூட பரிகரிக்கிறதுக்காக சுவாமி தானே மூன்று திருமேனியாக வந்து அவதரிச்சு, மூன்று திருமேனியாக இருந்து சிராதத்தை நடத்தி கொடுத்துட்டு எல்லாரும் பார்க்கும்படியாக சேவை சாதிச்சுட்டு பிராமண வேஷத்தோடே புறப்பட்டு போனா அப்படின்னு இப்படி பெரியவாளுடைய அந்த காலத்துக்கு பிரகலாத ஆழ்வானுடைய சரித்திரத்துக்கு ஏத்த காலத்திலே என்ன ரூபமாய் பெருமாள் அவதரிப்பாரோ அதுபோல சுவாமிக்கு வேண்டியதான அவதாரங்களையும் சுவாமி அந்த ஆபத்திலே வந்து சகாயம் பண்ணி பெருமாள் கூடவே துணை, அதான் சுவாமிக்கு பெருமாள் கூடவே துணை நம் சுவாமி தேசிகனுக்கு. இது போல இப்போ இன்னைக்கு பார்த்தது வால்மீகி பகவான் என்ன, பராசர பிரம்மர்ஷி என்ன, வியாச பகவான் என்ன, இல்லைன்னா பக்த சிகாக்க பக்த பக்தர்களுக்கு எல்லாருக்கும் பக்த சிகாமணிகள்னு சொல்ல முடியாது. ஸ்ரீ துருவன் என்ன, இல்லை பிரகலாத ஆழ்வான் என்ன, இப்போ இந்த மாதிரியான பெரியவாளுடையதான பெருமை எல்லாம் அவாவாளுக்கு ஒவ்வொருத்தருக்கு தனித்தனி பெருமையாக இருந்ததுன்னா அத்தனை பெருமையும் சேர்ந்து நம்ம ஆச்சாரியன் தேசிகன் அப்போ ஏற்பட்ட ஆச்சாரியருடையதான பிரபத் சம்பிரதாயத்திலே நாம் எல்லாம் என்ன பாக்கியம் பண்ணினோமோ, என்ன சம்பந்தம் இப்போ ஏற்பட்டதாக கிடைச்சதோ, இதிலே இந்த சம்பிரதாயத்தை நம்ம ஆச்சாரியால் காப்பாற்றி கொண்டு வந்த அன்னிலிருந்து இன்றளையும் இப்படி இந்த சம்பிரதாயமானது பிரபதி சம்பிரதாயமானது குறைவில்லாமல் நடந்துட்டு வரச்சே, நமக்கும் இதை சொல்லும்படியான ஒரு கொடுப்பனையும் அனுபவிக்கும்படியான கொடுப்பையும் அன்வைக்கும்படியான கொடுப்பனையும் இதனாலே பெறக்கூடியதான பலனை அடையும்படியான கொடுப்பனையும் இருக்கேன்னு நாம் நம்மனாலே நம்ம நாமே ரொம்ப சந்தோஷப்பட்டுண்டு இந்த இன்னைக்கு இந்த உபன்யாசத்தை ஸ்ரீ தேசிகனுடைய திவ்ய பிரபாவத்தை அனுசந்தானம் பண்ணின சந்தோஷத்தோடே முடிச்சுக்கிறோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஹலோ
அடியன் ரொம்ப அனுகிரகம், ரொம்ப பாக்கியம்.
அது என்ன கேட்டுறேன்,
ரொம்ப நல்லா கேட்டது.
சரி, அப்புறம் இன்னொன்று, இந்த மார்ச் 13th மார்ச் 20th அந்த ரெண்டு நாள் இப்போ உபன்யாசம் இதில் இல்லைன்னு சொல்கிறாளே யூடியூப், அந்த என்னது நீங்கள் யூ ஸ்ட்ரீமில் அது என்னன்னு
பார்க்குறேன்ல,
மார்ச் 13th மார்ச் 20th. அது போல அப்புறம் போன வாரம் உபன்யாசம் வந்து வீடியோ தான் வருது, ஆடியோ வரல அப்படின்னு சொன்னான், அதுவும் என்னன்னு பாருங்க.
Thank you for choosing Reliance. Goodbye.